இந்த சூராவை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள். அதில் உள்ள செய்திகளை அவர்கள் படிக்க வையுங்கள், விளங்க வையுங்கள், புரிய வையுங்கள். வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருங்கள் என்று எதை நமக்கு பெருமானார் சொல்லித்தந்தார்களோ அந்த சூராவினுடைய தொடர்படியான விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த வாரங்களிலே அல்லாஹு நூறு சமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமியினுடைய பேரொளியாக அல்லாஹு தாலா இருக்கிறான் என்ற இந்த குரானினுடைய நூர் என்று சொல்லப்படுகிற வசனத்தினுடைய விளக்கங்களை நாம் பார்த்தோம். அதிலே மீதி உள்ள கொஞ்சம் செய்திகளை இந்த வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதிலே சொல்லுகிறான். அல்லாஹு நூறு சமாவாதி மசலு நூரிஹி கமிஷ்காதி, அந்த நூறுக்கு உதாரணம் நீங்கள் விளங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மூமினுடைய இதயத்தில் அல்லாஹு தருகிற, அல்லாஹ் ஒரு மூமினுடைய இதயத்தில் எப்படிப்பட்ட ஒளியை நசீபாக ஆக்குகிறான், எந்த விளக்கங்களை விளங்க வைக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு உதாரணத்தை தருகிறான். பீகா ஒரு மாடக்குழிக்கு உதாரணம், அதிலே இருக்கிற விளக்குக்கு உதாரணம். இதிலே பெருமக்கள் எழுதுகிற போது எழுதுகிறார்கள், ஏன் அல்லாஹு தாலா விளக்கை உதாரணம் சொல்லாமல், விளக்கத்தான் சொல்லியிருக்கான், ஆனால் க மிஷ்காத்தின் ஆரம்பிக்கும் போது ஒரு மாடக்குழிக்கு உதாரணம்னு ஏன் சொல்கிறான். நேரடியாக விளக்குக்கு உதாரணம், விளக்குக்கு வெளியே அந்த கிளாஸ் இருக்கும், கிளாஸுக்கு வெளியே மாடாக்குழி இருக்கும், அது அப்படி உதாரணம் அப்படி சொல்லியிருக்கலாமே. ஏன் வந்துட்டு எடுத்த உடனே மாடாக்குழிக்கு உதாரணம், ஏன் இப்படி வந்து அல்லாஹுத்தால நேரடியாக விளக்கை சொல்லாமல் இப்படி சொல்லுவதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில இமாம்கள் கேட்டு அதற்குரிய பதிலையும் நமக்கு தருகிறார்கள். இது ஏன் இப்படி அல்லாஹுத்தாலா மாடாக்குழிக்கு உதாரணம் சொல்லுகிறான்னு சொன்னா, அந்த ஒளியினுடைய முழுமைக்கு உதாரணம் அப்படின்னு எழுதுறாங்க. அந்த ஒளி எப்போ முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு வீட்டில் எப்படி லைட்டை போடுறோமோ அதே மாதிரி அந்த மாடாக்குழிங்கிறது மேல் பகுதியில் வீட்டினுடைய அனைத்து பகுதிகளும் வெளிச்சமாகுகிற போது வெளிச்சமாகுவதை போன்று எப்படி இருக்கிறதோ அதற்கு உதாரணம். அதுக்கப்புறம் உள்ள உள்ள லைட்டு, உள்ள உள்ள வெளிச்சம், அடுத்து அதுவே போன்றுதான் ஒரு மூமினுடைய இதயமும் மேற்பகுதியிலே அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அதிலிருந்து வருகிற ஒரு பம்பு இதுல சொல்லக்கூடிய இந்த இதயம் என்பது நாம் விளங்குகிற இந்த பிசிக்கல், இட்ஸ் நாட் ஏ பிசிக்கல், நாம் பார்க்கிற இந்த பம்பிங் பண்ற இதயம் அல்ல. இதை தாண்டி தமிழ்ல இதயம் அப்படின்னு சொன்னா உள்ளம் சொல்றாங்க. உள்ளம்னா என்ன, அதுக்கு இதயத்துக்கு என்ன, இல்ல இந்த இடத்துல மனசு எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் எங்க கேட்கிறான். இந்த இன்னைக்கு வரையும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது மெடிக்கல் துறையில, மனசுங்கிறது மண்டையா இங்கேயா, இங்க இருக்கா இங்க இருக்கா, மனசு எங்க போய் செய்திகள் பதிவாகிறது, மனிதனுடைய செய்திகள் எங்க போய் உட்காருது அப்படிங்கிறது இதுவரை எல்லாம் மூளையில பதிவாகுது, இங்க பதிவு சண்டை. ஆனா எங்கன்னு கேட்டா உடனே சொல்லுது, மனசை தொட்டு சொல்லு அப்படின்னு எவனும் மண்டையை தொட்டு சொல்றது இல்லை, இங்க தொட்டு தான் சொல்றோம். அவங்க மனசை தொட்டு சொல்லுங்க, எப்படியோ ஒரு வகையில் நாம் அதை கற்பிக்கப்பட்டிருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில். அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், இந்த இடத்திலிருந்து அவனுடைய இதய பகுதியிலிருந்து ஒரு பகுதி இருக்கிறது, அதுதான் பெருமானார் சொல்லி கொடுத்தாங்க. அதை சுத்தப்படுத்துவதற்கு, அதை தூய்மைப்படுத்துவதற்கு, அதை ஒளியூட்டுவதற்காக வேண்டி உன, அதுல அல்லாஹ் எப்படி தன்னுடைய ஒளியை உர்ஜீதப்படுத்துகிறான் அப்படிங்கிறத கொண்டுதான் ஒருத்தன் இறைவனை விளங்க முடியும். எல்லா கல்குகளுமே எல்லா படைப்பினங்களுமே இருமையில் இருளில் தான் இருக்கிறது, அல்லாஹ் தன் ஒளியின் மூலமாக வெளிச்சம் காட்டுகிறான். இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத அதை ஜுஹூர்ல கொண்டு வர்றதும் பாங்க, வெளியாக்கி இந்த படைப்பும் இந்த படைப்பினங்கள் இப்படி இருக்கிறது அப்படிங்கக்கூடிய வெளிக்காட்டுகிற பொறுப்பு இறைவனை சார்ந்தது. அப்ப அதுக்கு அல்லாஹு தாலா அந்த மனிதனுடைய மனதை உதாரணம் சொல்லுகிறான். அப்ப அதுல ஏற்றி வைக்கப்பட்ட அந்த விளக்கு, விளக்கு அப்படிங்கிறது அது ஒளிரக்கூடியது, லைட்டனிங், வெளி வெளிச்சம் தரக்கூடியது. இப்போ ஒரு காஃபிரான மனிதர், இறைவனை மறுக்கிறவர், ஒரு முஷ்ரிக், இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர், அவரிடத்துல போய் தாவா செய்யப்படுகிறது, அவருடைய படைப்பை பற்றி சொல்லப்படுகிறது, அதனுடைய நோக்கம் என்ன சொல்லப்படுகிறது, அவர் டக்குன்னு விளங்குகிறார். இப்போ அவர் சொல்றாரு, நானும் இதை புரிஞ்சுக்கணும், எனக்கும் இந்த பாக்கியம் வேணும், நானும் என்னை படைச்சவனை அறியணும். ஏன்னா எல்லா மனசுக்கும் தேட்டங்கள் உண்டு, எல்லா மனசுக்கும் அந்த பகுதியில் இன்னைக்கும் ஒத்துக்கிறான், மூளையினுடைய சில பகுதிகளில் ஆன்மீகம் பற்றி யோசிக்கிற போது, அதை பற்றி சிந்திக்கிற போது மட்டும் அந்த பகுதியில் இது பாப்ப போறது, ஒரு வெளிச்சம் வருது, அந்த பகுதி அதோட போய் கனெக்ட் ஆகுது. அது இல்லை அப்படின்னு சொன்னா அது அப்படி வெற்றிடமா இருக்கு. அப்போ ஒரு மனிதனுக்கு அந்த தேவை, அவனுடைய வாலிபத்தில் எல்லாம் வராவிட்டாலும் கூட அவனுடைய வயோதிகத்தில் அந்த தேவை வருகிறது. ஒரு வயசான உடனே இப்ப என்ன சொல்றாங்க, கோயில் குளமா சுத்து சொல்றாங்க, என்ன இப்ப என்ன இப்பவே வந்து தொழுவை கூப்பிடுறீங்க, அவருக்கு என்ன 15-20 வயசு தானே ஆகுது, சின்ன பையன் தானே, ஒரு வயசான பின்னாடி ஒரு 50 வயசுல 60 வயசுல அப்போ வந்து கூப்பிட்டுக்கலாம். 50 வயசுல 60 வயசுல வந்துதான் அவர். அப்போதைக்கு உள்ள உடல் சூழ்நிலைகள் சுஜூத் செய்ய முடியுமா தெரியாது, ருக்கு செய்ய முடியுமா தெரியாது. நான் அடிக்கடி சொல்றது இங்க அல்ல அல்ல அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா பள்ளியில அல்ல அல்லா சொல்லுங்க, அஸ்தஃபிருல்லா சொல்லுங்கன்னா அவர் பாத்ரூம்ல சொல்றாரு. நிறைய பேருக்கு உட்கார முடியாம கால் வலிக்க ஆரம்பிச்சோம்னா அல்லான்னு புடிச்சுக்கிட்டு அந்த செவத்தை பாத்ரூம்ல அல்லா சொல்லி உட்கார்றாரு. அங்கதான் பெருமானம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் வெளியே வந்த உடனே இல்ல ஏதோ எப்படி ஒரு நசீபாகுது பாருங்க. இப்ப இங்க சொல்லாட்டி அங்க சொல்ல வைக்கப்படுகிறார் ஒரு மனிதர் ஒரு நிர்பந்தத்துல. அப்ப வயசாயிடுச்சுன்னா அந்த ஆன்மீக தேட்டம் அவருக்கு என்ன செய்யுதுன்னா வருது தானாவே, எப்படியாவது முடிஞ்சிடுச்சு வீடு போங்குது காடு வா வாங்குது. அந்த தேட்டம் அப்ப மட்டும் அல்ல, அதனாலதான் பெருமானவர் சொன்னாங்க யார் ஒருவர் ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லா, தன்னுடைய நல்ல வாலிப முறுக்கை ஒரு 18-20 ஆரம்பிச்சு அந்த 40 உள்ள அந்த இடைப்பட்ட காலத்தை இபாதத்தில் கழிக்கிறார், அல்லாஹுக்கு பிரியமான வழியில் செயல்படுகிறார், தன்னுடைய எல்லா வகைக்கும் சேர்த்து தன்னுடைய இறைவன் யார் என்ற அந்த சிந்தனையை முன்வைக்கிறார், புரிகிறார், அறிகிறார், அதை தேடுகிறார். 58 60 ஆன்மீக தேட்டம் இல்லை, எங்களுக்கு அப்பந்தான் வந்துங்க அதே வருதுங்க அப்படின்னு அதல்ல, சின்ன வயசுலேருந்து தேடுறார். அப்படி தேடியவருக்கு அல்லாஹு சொல்லுகிறான் மறுமையில் வெயில் இருக்கிற நிலையில் நான் அவருக்கு நிழலை கொடுப்பேன். ஏன்னா சரியான தேட்டம் சம்பாதிக்கக்கூடிய வயசு அது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இல்லை நீ 50 சம்பாதிச்சுக்கலாம் இப்போ அல்லான்னு சொல்றான். தம்பி இப்போ சம்பாதிக்காட்டி எப்போ சம்பாதிக்க போற, விறுவிறுன்னு நல்ல எவ்வளோ முடியுமோ என்ன செஞ்சோ நல்ல வழியிலையோ கெட்ட வழி எப்படி அது சம்பாதிப்பான்னு சொல்றான் இல்லையா. அதே மாதிரி இதுவும் ஒரு சம்பாத்தியம் தான், இதுவும் ஒரு கசுபு தான். பெருமானார் சொல்லுவாங்க குழந்தைகள் இருக்கிறதே உங்களுடைய கசுபுல, உங்களுடைய சம்பாத்தியத்திலே ஒரு அற்புதமான சம்பாத்தியம். அத்தியப கஸ்பி, உங்களுடைய சம்பாத்தியங்களில் உங்களுடைய குழந்தை ஒரு அற்புதமான, அந்த அற்புதமான சம்பாத்தியத்தை எப்படி வைப்போம், ஒரு ஒரு நல்ல ஒரு பயங்கரமான காசு வருது அப்படின்னு சொன்னா அதை கொண்டு போய் ரோட்ல போடுவாரா, அதை எப்படி தேடி வீட்டுக்குள்ள பீரோல பீரோலுக்கு உள்ள உள்ள கொண்டு போய் அந்த தங்கத்தை வைக்கணும். அதே மாதிரி உங்கள் குழந்தைகள் அப்படின்னு பெருமானார் சொல்வார். அப்ப இந்த காலமும் அதே மாதிரி, இந்த வயதும் அதே மாதிரி, இந்த ஒளியை அல்லாஹுத்தால விளக்கம் கொடுத்து சொல்லுகிறான். அப்போ ஒரு இறைமறுப்பாளர் அவர் தேடுகிறார் தேடி அவருக்கு ஒரு புரிதல் ஏற்படுகிறது, இந்த செயலில் வர்றாரு. இப்போ ஒருத்தர் முஸ்லீம் வர்றாரு இஸ்லாத்துக்கு ஆகுறாருன்னா நம்ம என்ன செய்யறோம், இங்கே கூட ஒரு 2-3 போன வாரங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு, இஸ்லாத்துக்கு வர்றாரு என்ன செய்யறோம், அவரை கூப்பிட்டு நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் உன் பேரை மாற்று உன்னுடைய இதை சுண்ணத்து பண்ணு அப்படியா முதல்ல சொல்லணும், எதுவும் கிடையாது. நிறைய இதை மாதிரி ட்ரெண்ட் ஆயிடுச்சு. பெருமானாருடைய காலத்தில் அவங்க பேர் என்ன இருந்துச்சு அதுதான், ஷிர்கா இல்லாத வரையும் பெருமானார் விட்டுருவாங்க அந்த பேரை, அப்படி விட்டுருவாங்க. அது அது ஷிர்கான வார்த்தைகளோடு இருந்தால் அதை மாற்றுவார்களே தவிர அப்படி இல்லைன்னா மாற்றவே மாட்டாங்க. இப்போ கூப்பிட்டு என்ன செய்கிறோம், அவருக்கு களிமா சொல்லி கொடுக்குறோம், எல்லாரும் உட்காந்து அவருக்கு களிமா சொல்லி கொடுக்குறோம், அல்லது ஒருத்தர் போய் களிமா சொல்லி கொடுக்குறார், சொல்லுங்க அஷ்ஹது அல்லா இலாஹ அந்த படைச்சவனை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ன உடனே ஹி இக்னைட் இன் ஹிஸ் ஹார்ட். இதில் எழுதுறாங்க இந்த தஃப்ஸீருடைய இந்த அல்லாஹ் நூறு சமாவாதி கீழே எழுதுறாங்க, அந்த அவருடைய இதயத்தில் ஒரு ஒளி ஏற்றிட்டார், முடிஞ்சு அவ்வளோதான். அதுவரையும் அங்கே இருளாக இருந்த அந்த மனம் ஒரே ஒரு ஒளி ஏற்றப்படுகிறதுங்க, முடிஞ்சு. அதுக்கு மேலே அது வாட்டுக்கும் ஒளி விட்டுக்கிட்டே இருக்கும் போது அவர் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அதிலே ஒளிகள் கூடிக்கொண்டே இருக்கும். அப்போ இதுதான் அதற்குரிய உதாரணம். அல்லாஹு தஆலா அந்த ஒளியை அவரின் அந்த ஒரு வார்த்தையில் அங்கே ஏற்றிட்டான், முடிஞ்சு. இப்போ நம்மெல்லாம் பிறந்ததுலேருந்து தெரிந்தோ தெரியாமலோ முஸ்லீம்கள், நிறைய பேர் அப்படித்தானே இருக்கும், ஏன் முஸ்லீமான அதெல்லாம் தெரியாது. அதனால தான் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு அந்த அந்த பயபக்தி, அந்த உணர்வு, அந்த தேடுதல், அந்த வெறி நம்மளிடத்துல இல்லை. சல்மானுல் பாரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி, பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் வாழ்ந்தவர், அவர் தேடின தேட்டம் இருக்கு தெரியுமா, அந்த துபாயில் இருக்கும்போது கோட்டப்பள்ளியில 3 மணி நேரம் பேசினேன் சல்மானுல் பாரிசி தேடிய தேட்டம் சத்தியத்தை. அந்த மனுஷன் எப்படி தெரியுமா உளுந்து பிறண்டு நேர இங்க போய் இது நசாராவாயி அப்புறம் யகூதி ஆகி அப்புறம் அங்க போய் இங்க போய் எல்லா இடத்துக்கும் போவார், போய் அவங்க கூட இருந்து வேதத்தை படிப்பார், அதுக்கு என்ன முடியும். அவர் தேடி அந்த பாதை அந்த 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 வரலாறு சொன்னா அப்படியே புல் அறிக்குது மேலாம். இப்ப நம்மள மாதிரிலாம் இல்ல, அவர் சம்பாத்தியம் அவருடைய வாழ்க்கையே தேடுதலாக ஆனது, வேற எதுவுமே இல்லை. அதைத்தான் பின்னாடியே போவார், அங்க போவார், அங்க கேட்டவன் அந்த செய்தி அது அப்படி அந்த தேவை, என் ரப்பு யார், என்னை படைத்தவன் யார், ஒவ்வொரு இடத்துலையுமா ஓடுனார். கடைசியில் அல்லாஹ் முத்தாலா இந்த இஸ்லாத்தினுடைய நசீப் அவருக்கு தந்தா, அதுக்கப்புறம் அவர் மாறினார் பாருங்க. மாற்றம் சல்மானுல் பாரிசி தேடி அந்த வரலாறை ஒவ்வொரு முஸ்லீமும் படிக்கணும், ஒவ்வொரு முஸ்லீமும் படிக்கணும். நம்ம அவர்கள் மிகவும் அவரை கண்ணியப்படுத்தினார்கள், அவருடைய தேடுதலை சொன்னாங்க மக்களுக்கு, எப்படி தேடி இருக்கார் பாரு ஒரு மனுஷன். வேற எதையும் உலக ஆதாயம் இல்ல, இதை மட்டும் என்னை படைத்தவன் யார் என்பதை தேடுறதுக்காக வேண்டி ஓடினார் ஓடினார் ஓடினார். அவர் நீண்ட தூரம் ஓடினார். அப்ப இதை இக்னைட் பண்ண உடனே ஒரு முஸ்லிமினுடைய மனசுல அல்லது ஒரு இறைமறுப்பாளருடைய மனசுல அந்த ஜுவாலை அந்த நூர் அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிரகாசம் தொடர்ந்து இருக்கு. அப்ப அந்த அஷத லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற வார்த்தை அவருடைய இதயத்தை நூறாக்கிது நூறாக்கிது, அங்கே நூறு வந்து விடுகிறது. அதுக்கப்புறம் அவர்கள் காட்டப்படுகிற ஒளி எல்லாமே அவருக்கு அது வழியாக அமைந்து விடுகிறது. எங்கெல்லாம் போனோமோ அந்த அது லைட் காட்டு. அந்த உதாரணம் புரியுது, அல்லா சொன்னா ஒரு பேர் ஒளி முன்னாடி இருக்கு, அது உன்னை எங்க கூட்டிட்டு போகணுமோ கூப்பிட்டு போகுது. இங்கேருந்து போற மரம் செடி கொடியா இருக்கு, ஆனா நான் இங்கிட்டு போக கூடாது அப்படின்னு ரோடு எங்க இருக்கு திரும்பி திரும்பி பாக்குற, அப்புறம் தேடி அதுக்கு வந்துடுறாரு. அதனாலதான் பெருமானர் சொன்னாங்க, மன் கால இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. ஒரு நாள் பெருமானார் சொன்னாங்க, ஒரு சஹாபியை கூப்பிட்டு, எப்ப யார் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லிட்டானோ அவன் சொர்க்கத்துக்கு போயிருவான் பண்ணாங்க. எப்படி சொன்னாங்க, ஒரு பொருள் அவருக்கு உடனே அவர் சொன்னாங்க, இத போய் எல்லாத்தையும் சொல்லுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல்வியினுடைய இன்ஷியலா அந்த 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 சந்தோஷம், பெருமானார் சொன்னாங்க இத போய் எல்லாத்தையும் சொல்லிட்டுவான். உடனே அந்த சஹாபி யார சொல்ல, நான் எப்படி போய் சொல்றது, தானே நீ போய் நான் சொன்னேன்னு சொல்லு. நேர வெளியே வந்தாரு, வந்து இப்படி திரும்பி இப்படி போறாரு. முதல் பார்த்தது உமர் ரதியல்லாஹு அன்ஹு. உடனே இந்த செய்தியை யார பார்த்தாலும் சொல்லுன்னு பெருமானார் சொல்லிட்டாங்க. அவர் சொல்றாரு, மங்காலலா இல்லாக இல்லாம தகல சென்னா அப்படின்னு சொல்றாரு. இதை உமர் ரதி அல்லா உத்தரான்னு கேட்டுக்கிட்டீங்க, ஹதீஸ்ல வருது உமர் ரதி அல்லா உத்தரானுக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு, அவர் நெஞ்சில ஒரே அடி அடிச்சாங்க. அந்த அடிச்ச அடியில அவர் அப்படி கீழே சாஞ்சிட்டார். அவர் கேட்டார், என்னைய அடிச்சிங்க, உனக்கு இது யார் சொல்ல சொன்னா, பெருமானார் சொன்னாங்க. உடனே வா போன்னு கையை பிடிச்சிக்கிட்டாங்க, அவரை கையை பிடிச்சி விறு விறுவிறுன்னு பள்ளியாக்களுக்கு இழுத்துட்டு வந்தாங்க. இத்தர் வந்து ரசூல்லா உட்காந்துருக்காங்க, அப்போ தானே சொல்லி விட்டுருக்காங்க இருக்காங்க. உடனே அவர் வந்த உடனே கம்ப்ளைண்ட் வர, யார் ரசூலல்லா நீங்கள் சொன்னதை போய் சொன்னேன், உமர் என்னை அடிச்சிட்டாரு. சாமானிய அடியான்ல என் நெஞ்சில் அடித்ததில் கவுந்துட்டேன் நான் பின்னாடி. யார் ரசூல்லா இவர் சொல்லுகிறாரே, இதை நீங்கள் இவர்கிட்ட சொல்லி விட்டீங்களா? ஆமாம் சொல்லி விட்டேன். பெருமானை சொன்னாங்க, ஆமாம் சொல்லி விட்டேன். அவர் சொன்னாங்க, யார் ரசூலல்லா வேண்டாம், இதை கேட்டுட்டு எந்த பயிலும் இபாதத் செய்யாமல் ஆயிடுவான். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, இதை கேட்டுட்டு யார சொல்லலாம் எந்த பேரும் அப்ப காலாயிலா இல்ல சொல்லிட்டா படுத்துங்கலாம் பொழுது நினைச்சிருவான். விடுங்க, அவர்கள் அதுல எத்தக்கில், அவர்கள் அதுல சோம்பேறிகளாக மாறி விடுவார்கள். அதனால விடுங்க, அவங்க இபாதத் செய்யட்டும். யார சொல்லலா, நான் சொல்லுவது. உடனே நபி நாயம் சொல்லாசன் சொன்னாங்க, சரிப்பா நீ சொல்லாத அப்படின்ட்டாங்க. அவங்க இபாதத் செய்யட்டும், அல்லாவை அடைவதற்குரிய அடுத்தடுத்த நிலைகளை தங்களை பக்குவப்படுத்திக் கொள்வதற்குரிய அந்த ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்கட்டும், வேண்டாம் அப்படின்னாங்க. மிக சரியான காரணத்தை சொல்லுகிற போது நாயன்ல அலி செல்ல முமரது எல்லா உத்தரவு இப்படி தான் ஏத்துக்கிட்டாங்க. அப்போ இந்த ஒரு இக்னைட் இருக்கிறதே, இது ஒரு இந்த ஒரு வெளிச்சம் இருக்கிறதே அவருடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளையும் அவருக்கு மாற்றி அமைக்கிறது, அவருடைய தேட்டத்தையே மாற்றி அமைக்கிறது. இப்ப இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்றான், இப்படி ஒருத்தருக்கு மனசுல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்து 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 ஆயத்துல ஒரு ஆயத்துல அல்லாஹு சொல்லும் போது சொல்றான், ஒரு அற்புதமான வசனம் இது. ஒரு முஸ்லீம் சொல்லுகிற போது, ஒரு காஃபிர் சொல்லுகிற போது அவருக்கு ஒரு இக்னைட். அதுக்கப்புறம் ஒரு முஸ்லீம் இருக்கிறானே இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவன் அமல் செய்ய செய்ய அந்த அமல்கள் எல்லாம் அவருடைய நல்ல செயல்கள் எல்லாம் அந்த நூரை திரும்ப திரும்ப அவர் மனசுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கு. திரும்ப கொண்டு வருது, திரும்ப கொண்டு வருது. ஒவ்வொரு செயல்கள் நல்ல செயல்கள் செய்கிற போதும் அவருடைய மனம் தூய்மையாகி கொண்டே இருக்கிறது. எப்படி தூய்மையாகிறது, எப்படி ஒரு கிளாஸ் பளிச்சுன்னு இருக்குமோ அந்த மனம் அப்படி பளிச்சுன்னு ஆயிடும், அப்படி பளிச்சுன்னு ஆயிடும். சொன்னாங்க, அதாவது ஹுதைபியாவினுடைய அந்த யுத்த களத்தில் சொல்லுகிற போது பெருமானார் அவர்கள் அழகாக சொன்னார்கள், ஒரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், அவர்கள் அல்சமஹும் கலிமத்த தக்குவா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை அவர்களுக்கு நாம் விதித்தோம், கடமையாக ஆக்கினோம். மற்றவர்களுக்கு அப்படி அல்ல. குர்ஆன்ல அந்த சூராவில் அல்லாஹு தஆலா சொல்றான், மற்றவங்களுக்கு அல்ல, அவர்களுக்கு நாம் அதை அப்படியே ஆக்கினோம். அவர்களுடைய இதயத்தில் இந்த கலிமாவை பதிய வைத்தோம். அல்சமஹும் கலிமத்த தக்வா வகானு அஹக்க பிஹா வ அஹலஹ. இது ஜஅல அல்லதீன கஃபரு ஃபீ குலூபிஹிமுல் ஹமியா ஹமியத்தல் ஜாஹிலியா. இது ஜஅல அல்லதீன கஃபரு, அந்த இறைமறுப்பாளர்கள் தங்களுடைய மனதில் பெருமானாரை பற்றியும் அவர்களுடைய சஹாபாக்களை பற்றியும் ஒரு விதமான முட்டாள்தனமான வைராக்கியத்தில் இருந்தார்கள். அல்லாஹ் சொல்றான், அந்த ஹுதைபியாவினுடைய அந்த நிலையை பற்றி குர்ஆன்ல வர்ணிச்சு சொல்லுகிற போது, நபி உள்ள வரக்கூடாதுங்க, இந்த வருஷம் முழுக்க வரக்கூடாது, அவர் காபாவை பார்க்க கூடாது, அவரும் அவர்களோடு இருந்தவர்கள் தான். ஆனா அந்த வெறியும் வைராக்கியம், அந்த ஹமியா அப்படிங்கிறது இருக்க, அந்த ஹமியத்தல் ஜாகிலியா, பெருமானார் சொல்றாங்க இன்னக்க இம்ராவும் தீக்க ஜாகிலிய. ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, அந்த சஹாபி என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, பிலால் ரதியல்லாஹு தஆலா வந்து என்னமோ சொல்ல வந்தாங்க, திட்டி விட்டாங்க, கருப்பி மௌன் தானே நீந்தாங்க. இந்த செய்தியை போய் அழுதுகிட்டே பிலால் சொன்ன உடனே அந்த சஹாபியை கூப்பிட்டு பெருமானார் சொன்னாங்க, இன்னக்க இம்ராவும் தீக்க ஜாகிலிய, இன்னும் அந்த அந்த மூடத்தனம், இன்னும் அந்த இது உங்க மனசை விட்டு போகலையே. பிலாலை பார்த்து நீங்கள் அப்படி சொல்லலாமா? அவர் யார்? அவர் யார்? அவர் என் வளர்ப்பில் வந்தவர், அல்லாஹுவை அழைப்பதற்கு வந்தவர். அவர் சாதாரணமானவரா? நாளைக்கு என்னோடு சுவனத்தில் இருக்க போகிறவர் அடிமை, நீக்ரோ, கருப்பு, முடி சுருண்டவர் எல்லாம் உண்டு. மக்களால் அடிமைகள் என்ற ஸ்தானத்தில் வைக்கப்படும். ஆனா இந்த பிலால் இருக்கிறார, ஏன் கூட இருக்கிறவர் என்னால். அப்போ அந்த ஹமியத் இருக்கிறதே, அந்த முட்டாள்தனமான வைராக்கியம்னு எழுதுறோம் அதுக்கு. இங்கிலீஷ் தமிழ்ல எழுதும் போது ஒரு வைராக்கியம்னு ஒண்ணு இருக்கும் ஒரு மனுஷனுக்கு, அதுவும் கிறுக்குத்தனமான வைராக்கியம், சில பேருக்கும் இல்ல ஃபேண்டசி சொல்றான்ல அந்த மாதிரி, அது என்னன்னே விளங்காம அதுலயே பேசுறது. அவங்கள்ட்ட போய் நம்மளால என்ன செய்ய முடியாது, பேசி ஜெயிக்க முடியாது, அவன் அதுலேயே தான் இருப்பான். இன்னைக்கு உள்ள பசங்கள்ல பார்த்தோம்னா, அந்த அதாவது அந்த அடலேசன் ஏஜ்ல லவ் பண்ற பையனை மாதிரி, யாராவது ஒரு பையன் அந்த குறிப்பான அந்த தன்னுடைய வயசு காலத்துல ஒருத்தன் லவ் பண்ணாமன்னா, அவனை போய் நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் அவன் உங்களை கன்வின்ஸ் பண்ணுவான். பாத்துருக்கீங்க? அவன்கிட்ட போய் சொன்னான், ஏன் என் வாழ்க்கையினுடைய துணையை நான் தேர்ந்தெடுக்க கூடாதா, எனக்கு அந்த உரிமை இல்லையா அல்லது அறிவு இல்லையா, இப்படியே பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா அறிவே இல்லைங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும், உண்மையிலே அறிவே இருக்காது, தேர்ந்தெடுக்க தெரியாது. ரெண்டு வருஷம் கழிச்ச உடனே தேர்ந்தெடுப்புகள் மாறலாம், புரிதல்கள் மாறலாம், அடடா இவ்வளவு போய் பிடிச்சிட்டானே, இதை விட இன்னொருத்தையை பிடிச்சிருந்தா அருமையா தோணலாம், ஆனா அந்த வயசுல தெரியாது. அதுதான் சொல்றான், அவர்களுக்கு இருந்த அந்த ஹமிய, ஹமிய தல் ஜாஹிலிய, அந்த நேரத்துல அவர்களுக்கு இருந்த அந்த குருட்டுத்தனமான அந்த வைராக்கியம். அன்ஸலல்லாஹு சக்கீனதஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிமார்கள், தன்னுடைய நபிக்கும் தன்னுடைய தோழர்களுக்கும் ஒரு நிம்மதியை இறக்கினான். சக்கீனா, பெருமானார் ரொம்ப அமைதியா இருந்தாங்க, மற்ற எல்லாரும் டென்ஷனா இருந்தாங்க. உமரதி அல்லாஹு தஆலா டென்ஷன் கேட்க வேண்டியது இல்லை, அந்த நேரத்தில் தான் கேட்டது, நீங்க நபிதானா, சத்தியத்துல தான் இருக்கமான்னு. ஆனா அமைதியா இருந்தான். அதுக்கப்புறம் எல்லா சஹாபாக்களுமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி அந்த அந்த நிம்மதி மனசுல வந்துருச்சு. அந்த சக்கீனா, அல்லாஹ் இறக்கிய அந்த அமைதி மனசுல வந்துருச்சு. வாலல் முஃமினீன் கலிமத்தை தக்குவ வகானு அஹக்க பிஹா வஹல். அற்புதமான வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான். இதை என்ன சொல்றது, இது அரபியில படிச்சாதான், இது பெரிய ஒரு ஜிலேபி, இது ஒரு லட்டு, இது இதை சாப்பிடுறதுக்கு அது அந்த அந்த மொழியை படிச்சு அதுல உட்கார்ந்தோம் அப்படின்னா, சாதாரணமான அல்சமஹும்னா கெட்டி போடுறதுன்னு அர்த்தம், லசிம அப்படின்னு சொன்னா உறுதியாக ஆக்கினான், அல்சிம் அப்படின்னு சொன்னா ஒரு இதை நல்லா பிடிச்சிக்கிறது, பல்லால கடிச்சுக்கிறது, கையால புடிச்சுக்கிறது இருக்குல்ல, அல்சமஹும் கலிமத்தத்தக்குவா. அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களுக்கு அந்த வார்த்தையை அல்லாஹ் நிதர்சனமாக ஆக்கினான். அவங்க வாழ்க்கையில அது ரெண்டும் அப்படி கலந்துச்சு, ரத்தத்துல கலந்துச்சு. வேற எவ்வளவு பெரிய பொருட்கள், எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் ஒரு முஸ்லீம் சொல்லுவான், லா ஹவுல லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை கொண்டே தவிர வேற எதுவும் எனக்கு நடக்காது, என்னுடைய இலா, என்னுடைய வருமானம், என்னுடைய குழந்தை, என்னுடைய நோய், என்னுடைய குடும்பம், எதாக இருந்தாலும் சரி, அங்கே முதலிலே நிற்பமன் அல்லாஹ். அந்த லா இலாஹ அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு, அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அல்சமஹும் கலிமத்தத்தக்குவா. ஏன் அல்சமஹும் கலிமத்தத்தக்குவா? ஏன் அந்த வார்த்தை அவர்களுக்கு அவ்வளவு உறுதியா போய் நிற்கும்? அவங்க வாப்பா அம்மா சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்ததுனாலயா? அவருக்கு எவ்வளவு சிரமம் வந்தாலும் சொல்வார், இது என் இறைவன் விட்டிருப்பது, இதில் எனக்கு முழுக்க முழுக்க 100% எனக்கு நன்மையை தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த வார்த்தை பெருமானார் எதிர்பார்த்தாங்க, பெருமானார் எதிர்பார்த்தாங்க. அல்லாஹ் முத்தாலா அந்த வார்த்தையை சொல்லல அப்படின்னு சொல்லித்தான் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தான். நீங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த அவர் வந்து வந்து கேட்டுட்டு போறாங்க, யகூதிகள் கேள்வி கேட்கிறாங்க, நாளைக்கு சொல்றேன் வரல, நாளைக்கு சொல்றேன் வரல. அப்புறம்தான் அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்குனா, நபியே சொல்லாதீங்க, நாளை என்கிற ஒரு சகாப்தம் உலகத்தில் யாருக்கும் தெரியாது. சிம்பிள் மேனேஜ்மெண்ட். இந்த அல்சமகும் கலிமத்து தக்வா, ஏதாவது நடந்தா, நோய் வந்தா அல்லாஹ், சிரமம் வந்தா அல்லாஹ், அது பொதுவான சிந்தனை. காசு போயிருச்சு சார், உடம்பு சரியில்லாம போன உடனே உடனே தஸ்பீஹ் தூக்கிறாச்சு, அல்லாஹ் அல்லாஹ் அப்படிங்கிறான். இது நார்மலா எல்லாரையும் பாக்குறோம், உடனே பள்ளியாசலுக்கு வந்துட்டு போறான். திடீர்னு ஒரு மவுத்து ஆயிடுச்சு வீட்டுல, நம்ப முடியாத மவுத்து திடீர்னு வந்துருச்சு. உடனே அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா தொழுகையும் கரெக்டா ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு உடனே அப்புறம் பழைய மாதிரி. அந்த சிரமம் வரும்போது மட்டும் அந்த அதை தூக்கிட்டு பெருமானார் சொன்னாங்க. பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க சொல்லிக் கொடுங்க, அந்த சிரமம் வரும்போது அல்ல, ஒரு இழப்பு ஏற்படும் போது அல்ல, நாளை அடுத்த நொடி அடுத்த சமயம் இருக்கிறதே உனக்கு என்ன நடக்கும் தெரியாது. அதுதான் அவ்வளவு பெரிய செய்தி எல்லாம் சொல்லித்தரான். இந்த இப்ப இன்ஷா அல்லாங்கிற வார்த்தை நம்மள்ட்ட ரொம்ப லேசான வார்த்தை. வரமாட்டேங்கிறதுக்கே நிறைய பேர் இன்ஷா அல்லா சொல்றானா இல்லையா சார் மனசுல? அதெல்லாம் நான் எங்க வரமானேன். சரிங்க, இன்ஷா அல்லா பார்ப்போம். இந்த தப்லீக் ஜமாத்துக்காரங்க கூப்பிட போனாங்கன்னா அந்த இன்ஷா அல்லா வர்றவங்கன்னு சொல்றான்ல. அந்த இப்ப இன்ஷா அல்லா வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நபிக்கு அல்லாஹ் சொல்ல சொன்னா, நபியே தௌஹீத் அங்கதான் நிக்குது, அல்லாஹ் யார் என்கிற உங்கள் மனோநிலை அங்கதான் நிக்குது. ஏன்னா அடுத்த வேலை குறித்து உங்களுக்கு தெரியாது. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேண்டாலும் இருங்க, உங்களால் இப்படி நடக்கும் என்கிற அல்லது இப்படி ஆகும் என்கிற யோசனையை ஒரு சிந்தனை அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும். அதனாலதான் சொன்னேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த வார்த்தை இருக்கிறதே ஒரு மனுஷனை புரட்டி போடுகிற வார்த்தை. பெருமானாரை புரட்டி போட்டது, அந்த வரலாறை காமிக்க வச்சுச்சு. அப்ப நாளை அப்படிங்கிறது ஒரு மனிதன் விளங்கும். நாளை கியாமத்து கூட வந்துடலாம். நாளை அங்க வந்து அதாவது கஹப்புல தூங்கினாங்களே அந்த மனிதர்களுடைய நாளை தெரியாது. போய் அன்னைக்கு தான் தூங்க போறான்னு சும்மா போனாங்க. ஒரே டயர்டு, ஒரே பஞ்சாயத்து, மண்ணிட்டேந்து தப்பிச்சு போனோம், போய் பாறைக்கு அடியில படுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. விடிஞ்சது அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, என்னப்பா எல்லாம் எந்திரிச்சிட்டோம், போய் சாப்பாடு வாங்கிட்டு வாயா, பசிக்குது, கடுமையா பேசிக்குது, ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போல்க, என்ன நல்லா பா ஜம்முன் இருக்கு போனா. அங்க வருஷம் ஓடிடுச்சு, வருஷம் ஓடிடுச்சு, வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, நூறு வருஷம், இருநூறு வருஷம், மூணு வருஷம். அப்ப எவ்வளவு நேரம் தூங்கினா, அங்க மாறி இருக்கு, தெரு எல்லாம் மாறி இருக்கு, கடையெல்லாம் மாறிடுச்சு, காசு எல்லாம் மாறிச்சு, தெருல இவர் போய் அந்த காசையும் கொடுக்குறாரு, எங்களுக்கு அதை கொடுங்க. இவர் பேச்சே விளங்கலன்னு எழுதுறான். இந்த காசை பார்த்தோன்னு கேட்டா, எங்கேருந்து திருடிட்டு வந்த, ஏதோ புதையில திருட்டு வந்தியா அப்படின்னா, இல்ல இவர் சொல்றாரு இந்த காசு தானே நாங்க வச்சிருந்தோம் போகும்போது, இதுல தான் சாப்பாடு வாங்கிட்டு சொன்னாங்க என்ற கொடுத்துன்னு. உடனே ஒருத்தங்கன்னா அவனை பிடிச்சி உள்ள கெட்டுறா, போய் அரசருக்கு செய்தி சொல்லணும். வரலாறுகள்ல எழுதுறாங்க. அப்ப நாளை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தனுடைய தலையெழுத்துக்கும் மாறி போகும். அல்லாஹ் அந்த நபிக்கு சொன்னான், இந்த ஊர்லாம் இப்படி அழிஞ்சு கிடக்க அல்லாஹ் எப்படி இதை உருவாக்குவான்னு கேட்ட உடனே அந்த நபி அல்லாஹுத்தால தூங்க வச்சு, ஆயிரம் வருஷம் தூங்குனது, ஆயிரம் ஆண்டுகள் அல்லாஹ் முழிக்க வச்சோன்னா. அப்ப பார்த்தா பக்கத்துல இருந்த சாப்பாடு நல்லா இருக்கு, ஆனா அவருடைய அந்த கழுதை அவரோடு வந்த அந்த வாகனம் அது செத்து போய் கிடக்கு, எலும்பாக எலும்பும் மக்கி மண்ணாய் போயிடுச்சு. இங்க பக்கத்துல இருந்த அந்த தோசை, அந்த அவரு அந்த ஹதீசுகள்ல வருது, நான் அவரு அந்த நபி தனக்கு சாப்பிடுவதற்கு அந்த சப்பாத்தி மாதிரி உள்ள உணவை எடுத்து ஒரு துண்டுல நிறைய திராட்சைகளை வைத்து அது மேல புழிஞ்சாரு. அவங்களிடத்துல அப்படி ஒரு சாப்பிடுகிற வழக்கம். இன்னைக்கு அந்த அப்பம், அந்த ஜூஸ் தர்றான் இல்லையா, அந்த கிறிஸ்டியானிட்டியில போனா அப்பம் கொடுப்பான், அப்புறம் அதே மாதிரி அந்த கிரேப் ஜூஸ் கொடுப்பான் இல்லையா, அதே மாதிரி அவங்க கிரேப் ஜூஸ துணியில வச்சு அதுக்கு மேல அப்படியே புழிவாங்க அந்த அப்பம் மாதிரி. அந்த சாப்பாடு அப்படியே இருக்கு. ஆனா அப்பதான் பார்த்தாரு, இது என்ன இப்படி இருக்கு, அல்லாஹ் கேட்டான் இங்க பாருங்க இப்ப எப்படி நான் உயிர்ப்பிக்கிறேன்னு பார், நபியை நீங்க பாருங்க அந்த அங்கே கிடந்த அந்த கழுவை அப்படி எந்திரிக்குது, ஒவ்வொன்னா போத்தப்படுகிறது மேல. அப்புறம் ஒரு இது அப்படி பார்த்தாரு நேரடியா. அப்ப நாளை அப்படிங்கிறது இருக்க எந்த மனிதனுடைய அறிவுக்குள்ளும் அடக்க முடியாதது. இந்த சிந்தனை முஸ்லீமுக்கு மட்டும்தான் வரும், வேற இல்ல. எப்படியாவது வாழ்வாங்க அல்லாஹ் சொல்லுகிறான், அடுத்த நொடி அடுத்த நிமிடம். இதுதான் அந்த ஈமான சொல்லித்தருகிற பயிற்சி. நாளை என்ன நடக்கும்னா நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் நாடினால் மட்டுமே எது நடக்குமோ அது நடக்கும். அல்லாஹினுடைய நாட்டம் இல்லைன்னா அது நம்மை தொடாது, நாம் எந்திரிக்கவும் மாட்டோம், நாம் படுத்த படுக்கையோடு நாம் போய் சேர்ந்து விடுவோம் அப்படிங்கக்கூடிய செய்தியை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தாருங்க. எனக்கு வந்து அது சொல்ல தெரியல, ஆனா வக்கானு அஹக்க பிஹான்னா தே ஆர் டிசர்வ்னு அர்த்தம். அந்த களிமாவிற்கு அவர்கள் தான், அந்த இதயம் தான் பொருத்தமானது. அந்த களிமாவுக்கு அந்த இதயம் தான் பொருத்தமானது. ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய பொருத்தம் என்று ஒன்று உண்டு. எந்த இடத்தை எங்க வைக்கணும்னு, எந்த செய்தி எங்க வைக்கணும்னு நமக்கு தெரியும், எந்த பேச்சை எங்க பேசணுங்கிறது தெரியும். இப்படித்தானே இணையா, பொருத்தம் இல்லாத இடத்துல இப்படி பேசிக்கிட்டு இருக்க, கேட்கறானா இல்லையா? ஓ என்ன என்ன அவருக்கு என்னங்க பேசவே தெரியல, ஒரு சபையில பேச தெரியலங்க அவருக்கு அப்படி சொல்றாங்க இல்லையா. அப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பொருத்தம் உண்டு. அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், கானு அஹக்க பிஹா, தே ஆர் டிசர்வ் ஃபார் தட் வேர்ட் சொல்லிட்டு அதோட அல்லாஹ் விடல. வஅஹலுஹ அடுத்து சொல்றான், வஅஹலுஹ தே ஆர் வர்தியர். ரெண்டு வார்த்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்துறான், ஒன்னு அந்த இதயத்திற்கு அந்த வார்த்தைக்கு தகுதியானவர்கள், இரண்டாவது அந்த வார்த்தையை பரிபூரணமாக ஏற்கக்கூடிய அதனுடைய ஹக்கு உடையவர்கள். வகான் அல்லாஹு பிக்குல்லி ஷையின் அலீம, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு பொருளையும் எங்கெங்கே எதை வைக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக தெரிந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லு. அப்ப இந்த கலிமாவினுடைய இந்த வார்த்தை எந்த இதயத்திற்குள்ளே ஏறணுமோ அது அந்த தகுதி மிக்க இதயங்களாக இருக்கும் என்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லித்தரா, அதுதான் ஒளியாக ஆகும். சரி, இதற்கு நேர் மாற்றமானது, இப்ப இந்த ஒளிகளுக்கு நேர் எதிரானது இருள். எப்படி சத்தியத்திற்கு அல்லாஹு தஆலா ஒளியை உதாரணம் காட்டினானோ, இருளுக்கு அதே மாதிரி ஜஹலுக்கு அறிவீனத்திற்கு அதனுடைய அல்லாஹு தஆலா துல்ம் இருள் என்பதை உதாரணம் காட்டுகிறார். ஆயத்துல வரும் அல்லாஹ் சொல்லுவான், இன்ன அரத்னல் அமானத அல ஸமாவாதி வல் அர்த் والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. நாம் இந்த அமானித பொருளை நாம் வானத்திற்கு பூமிக்கு காட்டினோம், மலைகளுக்கு காட்டினோம், அவைகள் ஏற்க மறுத்தன. فأبين أن يحملنها وأشفقن منها, அதிலிருந்து தங்களுடைய பயத்தை வெளிப்படுத்தின. யா அல்லாஹ் இவ்வளவு பெரிய வார்த்தையான்னு கேட்டது, ஆனால் அநியாயக்காரன் மடமை உடையவன் அப்படின்னு ரெண்டு வார்த்தை அல்லாஹு தஆலா அந்த வலூம் ஜஹூல் ரெண்டையும் பயன்படுத்துறான். இப்போ எப்படி ஒரு மோமினுக்கு அல்லாஹு தஆலா நூரை கொண்டு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லுகிறானோ, அதற்கு எதிரான சூழ்நிலைகளையும் அதே குரானிலே அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறான். இதுக்கு நேர் மாற்றமான சூழ்நிலை என்ன அப்படிங்கிறதையும் அல்லாஹு தஆலா பயன்படுத்த. இப்ப நூறுன் அலா நூறு, இந்த ஒளிகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைச்சதுன்னா அவன் மனிதன் அவனுடைய மனம் பரிபூரணமாக இருக்கிறது. என்ன நூறுன் அலா நூறு, அவனுக்கு ஈமான் கிடைச்சிருச்சு. பெருமானார் சொன்னாங்க, அதாவது ஆயத்தில விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஈமானும் குரானும் தான் இந்த ஒளி. இந்த அல்லா இதயத்துல ஒளின்னு சொல்றானே, ஒன்னாவது ஈமான், ரெண்டாவது குரான். குரான் ஒரு பெரிய லைட்டு, அது அந்த இதயத்துக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை ஒளிப்படுத்தும், அவனுடைய உடல் முழுக்க ஒளிப்படுத்தும், அவனால் இந்த உலகத்தையே ஒளிப்படுத்தும். இங்கிருந்து வானம் பூமியை தாண்டி ஒளிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அந்த ஈமானுக்கும் குரானுக்கும் உண்டு. அவன் பார்க்கறதுக்கு இவ்வளவுதான். அல் இன்சானு ஜிருமுன் சகீருன் வா இன்தவா ஃபீக அலமுன் அக்பர். ஒருத்தர் சொல்லுவாரு, இன்சான் மனிதன் இருக்கிறானே இவ்வளவு பெருசுதான், துண்டு 6 அடி 8 அடி. இந்த உலகத்துல மொத்தமா வச்சு கூகுள் மேப் போட்டு தேடினா ஒரு டாட்டு கூட வரமாட்டான். வருவானா கூகுள் மேப்ல ஃபுல்லா தேடுறான். நம்ம தேடுறோம்ல எங்கேயாவது போனோம்னா, இப்ப மேல இருந்து பாக்குறான் அந்த அண்ட சராசர வானம் பூமியில, அங்கிருந்து பார்த்தா பெங்களூர் எடுத்துக்கிட்டா ஒரு புள்ளி மாதிரி காமிக்குது, அப்புறம் உள்ள போக போக போயிட்டே இருக்கு. அப்ப இந்த பாய் போய் அங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவர் ஒரு டாட்டு கூட வரமாட்டாரு. என்னெல்லாம் உண்டு, உலகத்தில் இருக்கக்கூடிய காற்று அதை அடைக்கக்கூடிய பை உண்டு, உடம்பு முழுக்க காத்து ஓடுது. எப்படி ஆறு ஓடுகிறதோ அதே மாதிரி அவருடைய உடம்பு முழுக்க ரத்தம் ஓடுது, தண்ணீர் ஓடுகிறது உள்ள இருக்கு. இதை இவருடைய சாப்பாட்டை பிரிக்கக்கூடிய ஃபேக்டரிகள் உண்டு, பெரிய பெரிய ரசாயன ஆலைகளை வச்சு செய்ய வேண்டிய வேலைகளை இவருடைய உடம்பு ரொம்ப சாமானியமா செய்யும். அவருடைய லிவர் இருக்கிறதே எவ்வளவு பெரிய விஷத்தையும் பிரித்தெடுக்கும். எல்லாம் இப்படி ஆக்கி வச்சிருக்கான். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு சின்ன துண்டு தான். அப்ப இதுல அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஒரு காஃபிருக்கு ஒரு தாலிமுக்கு உதாரணம் என்ன? இப்ப எப்படி அந்த ஒரு யார் ஒருவன் லா இலாஹா இல்லல்லாஹ்வை ஏற்று அமல் செய்தால் அவனுடைய நூறு கூடிக்கொண்டே இருக்கிறதோ, அவனுடைய ஒளி கூடிக்கொண்டே இருக்கிறதோ, அதே மாதிரி ஒரு காஃபிர். அதுக்கு என்ன உதாரணம்? அவுகதுன்னாதின் ஃபீ பஹரின் லுஜ்ஜியின் யக்ஷாஹு மௌஜுன் மின் ஃபௌகிஹி மௌஜுன் மின் ஃபௌகிஹி சஹாபும் துல்மாத்தும் பஅதுஹா ஃபௌக பஅத். அல்லாஹ் அழகா சொல்றான் பாருங்க, அவுகதுன்னாதின் ஃபீ பஹரின் லுஜ்ஜியின், ஆள் கடலில் இருக்கக்கூடிய இருளுக்கு உதாரணம் இருக்கிறதே. ஆள் கடல், கடலுக்கு கீழ்ப்பகுதி, சில இடங்களுக்கு மேல சூரிய ஒளியே போகாது, சில இடங்களுக்கு மேல என்ன செய்யாது சூரிய ஒளி கீழே போவாது, கடல் பகுதி இருட்டான பகுதி. அவுகதுன்னாதின் ஃபீ பஹரின் லுஜ்ஜியின், அப்படிப்பட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இருளுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா, யக்ஷாஹு மௌஜுன், அதற்கு மேலே ஒரு அலை மூடி இருக்கிறது. மிம் ஃபௌகிஹி மௌஜுன், அதற்கு மேலே இன்னொரு அலை. அந்த தண்ணி இப்படி அடிச்சுட்டே இருக்கு, ஒரு அலை வருது இன்னொரு அலை போகுது, ஒரு அலை வருது இன்னொரு அலை போகுது. மிம் ஃபௌகிஹி சஹாப், அதற்கு மேலே, அதாவது சஹாப் அப்படின்னு சொன்னா மேகம் இருக்கிறது. இப்படித்தான் இருள்கள் அந்த மனிதனுடைய, ஒரு காஃபிரனுடைய இதயத்தில் மாறி 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 இருள்களாக இருக்கிறது. எந்த அளவுக்கு இருள் இருக்கிறது, எந்த அளவுக்கு இருள் இருக்கிறதெல்லாம், அந்த கடலுக்கு அடியில் போய் நின்று கொண்டு தன் கையை நீட்டி தான் பார்க்கணும்னு நினைச்சாலும் கூட ஒளி இல்லை. கடலுக்கு அடியில போய் தன் கையை அப்படி நீட்டிக்கிட்டு அவன் பார்க்கணும்னு நினைக்கிறான், கை இருக்கு, ஆனா அந்த கை எங்க இருக்குன்னு அவனால பார்க்க முடியல. அவ்வளவு இருள் சூழ்ந்த ஒரு இடம் மிம்ஃபௌகி. இது அக்ரஜ யதஹு லம் யக்தி யராஹ வமன் லம் யஜ்அல் இல்லாஹு லஹு நூரன் ஃபமா லஹு மின் நூர். அற்புதமான ஒரு செய்தி எல்லாம் இங்க சொல்றான். யாருக்கு அல்லாஹு தஆலா நூரை ஏற்படுத்தி தரவில்லையோ, அந்த ஒளியை தரவில்லையோ, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா உள்ள இறங்கலையோ, அவனுக்கு நூரே கிடையாது, அவன் நூறே கிடையாது. இந்த இதைத்தான் பெருமானார் சொன்னாங்க, யார் ஒருவனுடைய மனதில் அந்த அல்லாஹ்வினுடைய அந்த இறையச்சமும் அந்த பக்தியும் இருக்கிறதோ, இந்த மாதிரி ஆயத்துகள் சொல்லப்பட்ட அவனுடைய ஈமான் கூடிக்கொண்டே இருக்கும். அங்கு அது இல்லை, அது குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, அந்த லைட்டு குறைஞ்சு கருப்பு அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னா, இதை கேட்க கேட்க வெறுப்பு வரும். அதெல்லாம் அப்படிலாம் உட்கார முடியாது. ஒரு மணி நேரம் இப்படி கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதற்கு பிறகு கல்புல ஒரு பெரிய இன்ஷரா, ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய அமைதி, ஒரு பேரமைதி. என்ன அற்புதமானதுன்னா, அங்க அந்த லைட் இருக்கு, அது அப்படியே இழுக்குது, அந்த டேஸ்ட் உள்ள வாங்குது. இல்ல இல்ல, வெறுப்பு வருது. ஏன் இதை கேட்கிறோம், எந்திரிப்போம் போவோம், என்ன இதை ஒரே இப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னா, அங்க துல்மா, அது இடிக்குது, அது வெளியே தள்ளுது, அது இடிக்குது, அது வெளியே தள்ளுது, உள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அல்லாஹ் இங்க சொல்றான், வமன் லம் ஏஜ் அல் இல்ல. இத வீட்டுல இப்படி போர்டு போட்டு எழுதி வச்சுக்கணும், ஒரு போர்டு வச்சு இதை எழுதி வச்சுக்கணும். இதை தமிழ் ஆக்கம், வமன் லம் ஏஜ் அல் இல்ல லஹு நூரன் ஃபமா லஹு மின் நூர். அல்லாஹ் யாருக்கு அந்த ஒளியை ஏற்படுத்தி தரவில்லையோ, வேறு யாராலையும், வேறு எதாலையும், வேறு எந்த சிந்தனையினாலையும் அந்த இதயத்தில் அந்த ஒளி. இதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், எப்படி கையை நீட்டினா ஒருத்தனுக்கு தெரியாம போயிரும், எப்படி அந்த இருள் எப்படி வரும். அல்லாஹ் தஆலா ரெண்டாவது தேர்ந்தெடுக்கிறான், இது ஆழம், ஆழ்கடல் அப்படின்னு சொல்றான். எங்க துல்ம் இருக்கும், எங்க அநீதம் இருக்கும், எங்க இருள் இருக்கும், அது ஆழமான பூமிக்கு கீழே சார். ஆனா நூரை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் தஆலா வானம் பூமிங்கிறான். இந்த மரம் எங்க நிற்கிறது, ஷஜரத்தின் தய்யிப அஸ்லுஹா சாபிதும் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. அந்த களிமாவினுடைய அந்த மரம் இருக்கிறதே, ஒரு மரத்திற்கு ஒப்பானது, அதனுடைய வேர் கீழ்பகுதியில் இருக்கும், அந்த மரமும் வானத்தில் இருக்கும். அந்த 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 வித்தியாசம் புரியுதா? இது மேல் எல்லாமே உயரும், ஆனா இது எல்லாமே கீழ், இது எல்லாமே அடி ஆழம். ஒரு ஒரு நல்ல ஒரு கண்ணாடி பாத்திரத்துல எதுலையாவது நல்ல தண்ணியை நிறைய எடுத்துட்டு, அதுக்குள்ள ஒரு பந்தை அல்லது ஒரு சாவியை போட்டுட்டு, ஒரு மனிதன் ஒரு தண்ணியை நல்லா நிறைய எடுத்துனா அதுக்குள்ள ஒண்ணு போட்டுட்டு வேகமா கையை விட்டு இப்படி ஆட்டுறார், ஆட்டிட்டு பாக்குறாரு, எதுவும் தெரியுமா? கண்ணாடி கிளாஸ் இது தண்ணி எல்லாம் பார்த்தா நல்லா பள 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 பழம் தெரியுது அது. ஆனா கையை விட்டு வேகமா இப்படி ஆட்டினா அந்த பொருள் இருக்கிறதே தெரியல. ஜுல்ம இதைத்தான் எல்லாம் உத்தலைங்க சொல்றான். அந்த அந்த கடலோடு கொண்டு போய் சேர்த்து ஒரு சாமானியமான மனிதனும் விளங்கிக் கொள்வது, அந்த துல்மா சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்து அடுத்து அவனுக்கு எதை அந்த வந்தாலும் அவனுக்கு அதை புரிந்து கொள்ளுகிற அந்த ஆற்றல் இல்லாத ஒரு நிலை ஆகி விடுகிறது. வந்தாலும் தெரிந்தாலும் அப்ப ரெண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு முனாஃபிக் உதாரணம் எப்படி தெரியுமா? ஒரு முனாஃபிக், அதுக்கும் குரான்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், முனாஃபிக் அல்லாஹுவை நம்புகிறார், நம்புறதை போன்று காட்டுறார், ஆனா தன்னுடைய செயல்களால் வேறு மாதிரி நடந்துக்கிறார். இருக்கிறது பெருமானாரோட, பின்னாடி நின்று தொழுகிறது பெருமானாரோட, ஓதுறது குரான், ஆனா மனம் ரீதியாக அவர் அங்கே ஒட்டி போகவில்லை, அவர் அதை வந்து ஏத்துக்கல, அது வெளியே இருக்கார். அப்ப அதுக்கு எல்லாம் உதாரணம் சொல்லலாம், மதலுஹும் கமதலில் லதி ஸ்தௌகத நார فلما اضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات லா யுபுசிரூன். ஒரு ஒரு விளக்கை ஏற்றியவனுக்கு உதாரணம் மசலுள்ளதி இஸ்தவ்கத நாரா, ஒரு விளக்கை ஏற்றுறான். பலம்மா அவாத், அந்த விளக்கு எரிய ஆரம்பிக்கும் போது ஜஹபல்லாஹு பினூரிஹிம், அவன் கண்ணு அவனுக்கு பொட்டையாக ஆகிவிடுகிறது, அவனுடைய ஒளி போயிருக்கிறது. அட விளக்கு இருக்கு அவருக்கு, அதனால பிரயோஜனம் அடைகிற அவருக்கு தெரியல. அப்போ அது போச்சுன்னா பினூரிஹிம் வதரக்ஹும் ஃபீ துல்மாத்தின் லா யுபஸிரூன், சும்மும் புக்மும் உம்யும் ஃபஹும் லா யர்ஜிஊன், காதில் கேட்கக்கூடிய நசீப் இருந்தும் கேட்காதவர்கள். அல்லாஹ் சொல்றான் இந்த காது இந்த குர்ஆனை இந்த செய்திகளை கேட்காது. இது ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கும். ஒரு குரான் ஓதப்பட்டால் அவர்கள் சத்தம் போடுங்கன்னு சொல்லுவான், சத்தம் போடுங்க இந்த குரானை, லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆனி வல்கௌ ஃபீ லஅல்லக்கும் தக்லிபூன். குர்ஆன்ல ஒரு அட்டத்துல எல்லாம் சொல்லுவான், இந்த மாதிரி செய்திகள் சொல்லப்பட்டால் அதற்குரிய இடையூறுகள் வரத்தான் செய்யும். பெருமானார் காலத்திலேயே அந்த மக்கள் வந்து செஞ்சாங்க, லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், குர்ஆனை கேட்றாத, கேட்க விட மாட்டாங்க. நான் பக்கத்துல வந்து அந்த துல்மா துல்மாவை இழுக்கிறது, அந்த இருள் இருளை தேடுகிறது. என்றைக்குமே மிகைத்திருக்கும், என்னுடைய வார்த்தை தான் இந்த உலகத்துல மிகைச்சிருக்கும், வேற எவன் சத்தம் போடுறது. அப்ப தரக்கஹும் ஃபீ துல்மாத்தின், அப்ப காது இருந்தும் கேட்காது. இந்த வானத்திலிருந்து பெய்கிற ஒரு மழைக்கு ஒப்பானது. அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, மழை வந்துருச்சு நல்ல 12 மணி சார், கொஞ்சம் கொஞ்சமா மேகம் சேருது, இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கல, அது மாதிரி 12 மணிக்கு பார்த்தா சாயங்காலம் 7 மணி மாதிரி இருக்கு, இருட்டாயிடுச்சு அந்த மேகங்கள் வந்து இருட்ட. அதுக்கப்புறம் அதுல இடி இருக்கிறது, மின்னல் இருக்கிறது, பார்த்தா அப்படியே காலையே சாயங்காலம் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு உதாரணம், ஒரு முனாஃபிக்கு உதாரணம் அப்படிப்பட்டு. அந்த எப்போதெல்லாம் அந்த அதாவது இடி மின்னல் தாக்குகிறதோ மின்னல் வெளிப்படுகிறதோ அவங்க என்ன செய்யறாங்கன்னா வேகமா நடக்கணும். அதுல நல்லா சொல்றான், அந்த மின்னல் ஒரு கீற்று தானே, அது எவ்வளவு நேரம் வரும் அப்படிங்கும் போது பார்த்துட்டு நடக்கிறான். மின்னல் நின்ற உடனே நின்றுக்கிறான், காதை பொத்திக்கிறான், இடிக்கு பயந்து காதை பொத்திக்கிறான், எதையும் உள்ள கேட்கறது இல்ல. அதுதான் ஒரு முனாஃபிக்கு உதாரணம். அது லேசா படுது பெருமானார்கிட்ட வந்து உட்கார்ந்து அந்த லேசா ஒளி, ஆனா என்ன செஞ்சுக்கிறான், காதை பொத்திக்கிறான், கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு உட்கார்ந்துருக்கான். வெளியே போன உடனே முழுக்க முழுக்க அவர்கள் நிபாக்குத்தனத்தோடு அதனுடைய அந்த அறிவிலிருந்து மஹரூங்களாக ஆகிவிடுகிறார்கள். ஒரு ஹதீஸ்ல வருது, இமாம் இப்னு கஸீர் தன்னுடைய கிதாபில் அந்த செய்தியை எழுதுறாங்க. அழகான அபு சயீதுனுல் குதிரி அவர்கள் சொல்றார்கள், கால கால ரசூலுல்லா அல் குலூபு அர்பா, இதயம் இருக்கிறதே 4 வகையிலே இருக்கும். இந்த ஹதீஸ் இப்னு கஸீர் இந்த ஆயத்துக்கு விளக்கத்தில் எழுதுறாரு, இதயம் இருக்கிறதே 4 வகைகளில் இருக்கும். 1வது ஒரு இதயம் உண்டு, கல்புன் அஜ்ரதுன் ஃபீஹி மித்ல சிராஜ், அஜ்ரத் என்கிற ஒரு ஒரு இதயம், ஒரு உள்ளம், அது அதிலே நூர் இருக்கும். மித்ல சிராஜ் எஸ்ஹர், அது ஒரு லைட்டை போன்று ஒளிவிடக்கூடியது. வகல்புன் அகலகுன் மர்பூதுன் அலா கிலாஃபே, இன்னொரு இதயம் இருக்கிறது, அதனுடைய மேல்பகுதி கெட்டப்பட்ட ஒரு இதயம். வகல்புன் மன்கூசுன், இன்னொரு இதயம் இருக்கிறது, தலைகீழாக புரட்டப்பட்ட இதயம், அது தூக்கி இப்படி வச்சிருக்காங்க, வாளி இப்படி இருந்தா தண்ணி ஏத்துக்கும், தலகுல இருக்கு சட்டி தலகுல இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு இதயம். வகல்புன் முசஃபஹுன், அடுத்து ஒரு இதயம் இருக்கிறது, முசஃபஹ் என்ற இதயம். அப்படின்னா என்ன, பெருமானார் திரும்ப சொல்றாங்க, வஅம்மல் கல்புல் அஜ்ரத், அஜ்ரத் அப்படிங்கக்கூடிய அஜ்ரத் இல்ல அஜ்ரத், தப்பா வரீங்க, அஜ்ரத் அஜ்ரத் இல்ல அஜ்ரத், நம்ம நிறைய வந்து அஜ்ரத் அஜ்ரத்னு கூப்பிடும், அஜ்ரத் ஹஜ்ரத் ஹஜ்ரத்துன்னா கல்லுன்னு அர்த்தம். நம்ம அஜரத்துமார்களுக்கு நம்ம பேர் வச்சிருக்கிறது என்ன, ஹஜருன்னா ஹஜரும் ஹஜரத்துன்னா கல், கல் இருக்குல்ல அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா மோதினார் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்கல்ல, இந்த பேருடைய பாக்கியமா என்னமோ, ஒன்னு நிர்வாகிட்ட மோதுவாரு, அப்படி இல்லைன்னா அஜர்த்திட்ட மோதுவாரு, அவரு மோதிக்கிட்டே தான் இருப்பார், மோதினார் யார் கூட மோதினார்னு தெரியாது. இந்த இந்த பேர்லாம் எங்கேருந்து, முஅத்தினுன் அரபியில் அதுக்கு பேரு, முஅத்தின் இந்த ஹஜரத்ங்கிறது ஆக்சுவல் பேரு ஹவாரத் அப்படின்னா உங்களுடைய அந்த கண்ணியம், உங்களுடைய சபை அல்லது உங்களுடைய மேன்மை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஹவாரத்னா இருக்கிறவர், பிரசன்ஸ், தோஸ் ஹூ ஆர் பிரசன்ட், அவர்களுக்கு ஹாஜிர் சொல்றோம்ல, அதுல இருந்தா ஹாஜர். ஆனா அதை வந்து அஜரத்னு ஆகிதான், இது எங்க போய் ஆகினாங்கன்னு தெரியல, நிறைய வேர்டு அப்படித்தான். அதை இவங்க எல்லாம் ஆக்கி ஒரு மொழிக்கு நம்ம கொண்டு வந்து ஒன்னு ஆக்கிரும் அதை, அது கடைசியில அந்த பொருள், ஆனா அந்த வார்த்தைக்குள்ள பொருள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த அந்த வார்த்தைக்கு உள்ள பொருள் அங்க போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அஜரத்து அஜரத்துனா அவருக்கு அப்புறம் என்ன செய்வாரு, கல்லு மாதிரி இடிப்பாரு. எங்க அத்தா தான் சொல்லுவா, இந்த புதுசா ஓதிட்டு வர பிள்ளைங்கள்ட்ட போய் இமாமத் பணி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பணி, இமாமத் பணிங்கிறது ரொம்ப உயர்வான ஒரு பணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தில் சொல்லும்போது, நீங்க வெளியே வரும்போது உங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டு வர்றாங்க மௌலானா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தாம்பழங்கள் விரிச்சு இன்றைக்கு பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்களே வச்சிருக்க மாட்டான், உன்னை அடிக்கிறதுக்கு ரெடியா நிப்பாங்க. நீ எந்த ஊருக்கு போனாலும் நீ என்ன செய்யறங்கிறத முதல்ல பார்ப்பான், உன்ன படிப்பான், உன் ட்ரெஸ்ஸ சொல்லுவான், உன்ன சொல்லுவான், உன் தாடியை சொல்லுவான், இதெல்லாம் பேசுங்க மனிதர்கள் பேசுவாங்க. அது மிக உயர்ந்த ஒரு பணி. இன்னைக்கு படிச்சு முடிச்சதோட போய் நாளைக்கு படுத்துட்டு ஜும்மா அன்னைக்கு காலையில எந்திரிச்சு ஏதாவது ஒரு தமிழ் புக்கை பார்த்து ஏதாவது நாலு செய்தி சொல்லிட்டா நடந்துருன்னு நினைக்காத, அது தூங்குகிற பணி அல்ல. ஹஜர்ன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஹஜர்னா என்னது, செவரு மாதிரி அப்படி இருப்பாருங்க, வச்சை ஹஜரத்து வச்ச இடத்துல இருப்பாருங்க, அப்படி இருக்கக்கூடாதுப்பா. படிக்கணும், மக்களுக்கு சொல்ல வேண்டிய பணி நிறைய. இதே மாதிரி அந்த புது மாணவர்களுக்கு என்னுடைய தாப்பனார் அறிவை சொல்லுவாங்க, தூங்கிக்கிட்டே இருக்கிறதுல பெரிய பொறுப்பு அது. இமாமத் என்பது அது தலைமைத்துவத்தினுடைய பொறுப்பு. அவர் வெறும் தொழு வைக்கிறது மட்டுமல்ல, அந்த மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர். சாமானியமான ஒரு இதல்ல. என்ன ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த இமாம், எந்த இமாமை அந்த மக்கள் காரிகான இருக்கிற நிலையில் அந்த இமாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே தொழு வைக்கிறாரோ அவர் அல்லாஹ்வினுடைய கோப பார்வைக்குள்ளவர். அந்த மக்கள் அவரை வெறுக்கிறாங்க, ஆனா அவர் அங்க இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு தலைமை, ஒரு ஒரு இமாம் இருக்க மாட்டார். நாங்க நாயம் மக்களுடைய வெறுவை, மக்களோடு அன்பாக இருக்கக்கூடியவர், எல்லா வகையிலும் அவர்களோடு கலந்து பழகி பேசி குடும்பம் கிடும்பம் எல்லாம் தெரிஞ்சு ஒரு மனிதராகத்தான் அது. அதனால இமாமத்து பொறுப்பு அப்படிங்கிறது அது நீண்ட விசாலமான ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு பொறுப்பு. இங்க அஜ்ரத் சொன்னாங்க, மூணாவது மன்கூஸ், நாலாவது முசப்பா. அஜ்ரத்னா என்ன, பெருமானார் சொல்கிறார்கள், அல் அஜ்ரது ஃபக்ல்புன் முஃமினுன் சிராஜுஹு ஃபீஹி நூரு. அழகா சொல்றாங்க நாயன்சல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஒரு மூமினுடைய இதயம். அஜ்ரத் அப்படின்னு சொன்னான், அது என்ன இதயம், கல்புல் முஃமின், சிராஜுஹு ஃபீஹி நூருஹு, அதுல விளக்கும் இருக்கும் ஒளியும் இருக்கும். அந்த இதயத்துல, அந்த இதயத்துல லைட் இருக்கும். எப்பெல்லாம் குர்ஆனுடைய வசனம் அல்லாஹுவை பற்றி சொல்லப்படுகிறது அப்படின்னு நின்றுவார், அப்படின்னு நின்றுவார், அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க பேசினாலும் சரி அல்லாஹ்னா அப்படி நிற்பார், அல்லாஹ்னா நிற்பார். குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லப்பட்டால் எல்லாத்தையும் விட்டுட்டு அதை பார்ப்பார். அது அது அதுக்கு பின்னாடி இது என்ன, இது எவ்வளவு பெரிய நசீப், இது என்ன, தத்ஷஅஇரு ஜுலூதுல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் வதலீனு ஜுலூதுஹும் வகுலூதுஹும் வகுலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் வமா நஸன மினல் ஹக். அல்லாஹ் சொல்றான், இந்த சத்தியத்தை கொண்டு இந்த குர்ஆன் இறங்கி, இந்த குர்ஆனையும் அல்லாஹ்வினுடைய பேச்சையும் அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னா, தலீனு ஜுலூதுஹும் வகுலூபுஹும், அவர்களுடைய அந்த தோள்களும் மென்மையாகி விடும், அவர்களுடைய இதயங்களும் மென்மையாயிரும், அப்படியே சாஃப்ட் ஆயிரும், அப்படியே அப்படியே தலையை குனிஞ்சுக்குவாங்க. அப்ப இந்த இடத்துல மூமினுடைய இதயம் அது ஒளி பொருந்திய இதயம். இரண்டாவது இதயம், அம்மா கல்புல் அகலப் ஃபகல்புல் காஃபிர், கெட்டப்பட்ட இதயம், மேல உள்ள என்ன எந்த சரக்கும் இறங்காது, கெட்டி வச்சிருக்க மாதிரி உள்ள ஒரு இதயம். அது எந்த இதயம் அப்படின்னு சொன்னா, இறை மறுப்பாளரினுடைய இதயம். தன்னை படைத்தவனை தேடாமல், தாம் எதற்கு வந்தோன்னு தெரியாமல், தன்னுடைய தான் எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறதையும் தேடாமல், ஏதோ வந்துட்டோம் ஓடிக்கிட்டே இருக்க, அந்த துல்ம, ஒவ்வொரு குடும்பம் துல்ம, அவனுடைய தொழில் துல்ம, அவனுடைய இப்படி ஒன்னு ஒன்னா அவனை மறைச்சுக்கிட்டே இருக்கு, அங்க போகவே விடுறது இல்லை. அப்ப இது காபிரனுடைய இதயம். வாம்மா கல்புல் மன்கூஸ், பெருமானா சொன்னாங்க, திருப்பி வைக்கப்பட்ட இதயம், தலைகள் இருக்கு, கல்புல் முனாஃபிக், அதுதான் ஒரு முனாஃபிக்கினுடைய, ஒரு முனாஃபிக்கின் இதயம் அது. அந்த இதயம் எப்படி இருக்கும், அரஃபா ஸும்ம அன்கர், விளங்கும் ஆனால் அதுக்கப்புறம் ஏத்துக்காது. பெருமானா ரொம்ப பயப்பட சொன்னது இதுதான், நிஃபாக். அந்த முனாஃபிக்குகளை நாயம் சல்லா அலி செல்லம் விரட்டல, இவங்க தான் முனாஃபிக்குன்னு பெருமானாருக்கு தெரியும், எல்லா லிஸ்டையும் எல்லாம் கொடுத்துட்டான், இவன் இவன் தான் உங்கள்ட்ட இருக்கவே நிஃபாக், இவ்வளவோ பெரிய செய்திகளை தெரிந்த பெருமானாருக்கு இந்த செய்தியை அல்லாவின் மூலம் சொல்லி தரப்படும், யார்ட்டையும் சொல்லல, ஒரே ஒரு சஹாபிட்ட சொன்னாங்க. இந்த இந்த ஆளுக இப்படி இப்படி லிஸ்ட், அந்த ஹுதைபத்துல் யமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபிக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சஹாபிட்ட தான் போய் உமர் ரலியல்லாஹு தஆலாங்க அந்த முனாஃபிக் லிஸ்ட்ல நான் இருக்கேன்னா அவர் சொல்லவே மாட்டார். ஆள் பார்த்துதான் பெருமானார் கொடுத்தாங்க, மற்ற ஆளுகள்கிட்ட யார்ட்டையாவது சொல்லியிருந்தா உடனே லிஸ்ட் எடுத்திருப்பாரு. இவர் போய் எப்பா என் லிஸ்ட்ல பேர் இருக்கான் ஐரியா ஐரியா பாப்போமே, ஆமையா நீ அங்க அப்படின்னா பஞ்சாயத்து ஆயிருக்கும். அவர் அதுக்கு தகுதியான ஆளு, அவருக்கு அவருக்கு பேரே வந்து செக்ரட்டரி ஆஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சீக்ரெட் சீக்ரெட்டரி, அதுல உள்ள சீக்ரெட் எல்லாமே அவருக்கு தான் தரும். சாஹிபு சிர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார்கிட்டையும் எந்த வார்த்தையும் உடல அவர் கடைசி வரையும், ஆனா பெருமானார் சொல்லி வச்சிருந்தாங்க. அப்ப அந்த முனாஃபிக் இருக்கிறார்களே பெருமானார் அவர்களை தனிமைப்படுத்தல உணஞ்சல அந்த இதயம் எப்படின்னா அரப தும்ம அன்கரா. நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், சில விஷயங்கள் நமக்கு விளங்குது புரியுது, அல்லாவை எப்படி தேடணும்னு மனசு தோணுது, இன்ஷா அல்லாஹ் எப்படி சொல்லணும்னு தெரியுது. நாளை என்பது நம் கையில் இல்லை, நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் கோடீஸ்வரனா இருந்தாலும் நாளை விடுகிற விடிவும் நீ அடுத்து வைக்கிற காலடியும் உன் கையில் இல்லை, அது யாரா இருந்தாலும் சரிண்ணா. அல்ல நபியை பார்த்து சொன்னா நீங்களே இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க சொல்லி காட்டுங்கன்னா, நபி சொல்லாம இருக்கல, பாடத்துக்காக வேண்டி நல்லா விளங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடத்திற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நமக்கு எல்லாம், ஏன்னா இது சாமானியமான பாடம் அல்ல, வாழ்க்கை பாடம். நாம் நினைச்சுக்கிட்டு எவ்வளவு பேச்சு பேசணும், எத்தனை வருஷம் நான் இருந்து ஆட்டி படைச்சிருவேன் தெரியுமா, அல்லாஹ் சொன்னா நாளை இன்ஷா அல்லாஹ் சொல்லு, அல்லாஹ் நாடினால் அந்த நாளையை மிக சிறந்த வாழ்க்கையாக ஆக்கி தருவான். சொல்ல வரது புரியுதா? நாளை அப்படிங்கிறது தெரியாது, நீ போட்டு உனக்கு தெரிஞ்ச அறிவால அதை சொதப்பி எடுத்து அதை இல்லாமாக்கி நல்லா நடக்கிறதையும் ஒண்ணு இல்லாமாக்கிருவ. நீ அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னால் அதை ஒரு பூ மலருவதாக அல்லாஹ் ஆக்கி தருவான். அந்த எல்லா செய்திகளுமே நாளைக்கு உனக்கு லேசாயிரும். உன்னுடைய நாளை உன்னுடைய அடுத்த நாள் வாழ்க்கை உன் மனதுக்கு இன்ஷா ஒரே சந்தோஷம், எதை பார்த்தாலும் நிம்மதியாக நடக்கிறது. இவருடைய எந்த இபாதத்துக்கும் அது இடைஞ்சல் இல்லை, இவர் அல்லாஹுவை பார்ப்பதற்காக வேண்டியே காரியங்கள் அமைக்கப்படுகிறது. இவர் அல்லாஹுவை பார்ப்பதற்குனே காரியம், ஒரு சிரமம் ஏற்படுது, ஒரு ஏதாவது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுருது, அந்த நேரத்துல அவரால் அந்த சிரமத்தை தாங்கிக்க முடியல. ஆனா சொன்னாரு இன்ஷா அல்லாஹ் சொன்னாரு அங்க போக முடியல, அதுக்கிடையில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா பார்த்தா அதன் மூலமாக இவருடைய இன்னொரு வாழ்க்கை அவருக்கு பிரசன்னமாக ஆகிறது. அந்த அந்த நாட்கள்ல அவருக்கு கிடைச்ச அறிவு இருக்க அவருடைய ஈமான தூண்டு, அது அவரை அவரை வந்து அவருடைய மனதில் அந்த ஈமானை ரப்பை குறித்தான சிந்தனையை வளர வைக்குதுன்னா இட் இஸ் எ கிஃப்ட், இட் இஸ் எ கிஃப்ட். அதுதான் வாழ்வியல் செய்தி. அப்ப மூணாவது இதயம் இந்த ஒரு ஒரு முனாஃபிக்கின் இதயம், அது ஏற்கும் திரும்ப மறுக்கும். அடுத்து பெருமான சொல்றாங்க இன்னும் சில இதயங்கள் இருக்கிறது, அதில் ஈமானும் உண்டு நிஃபாக்கும் உண்டு. அல்லாஹ் ரொம்ப பயந்துக்கணும். எந்த நேரத்தில் அல் ஈமானு பெருமானார் சொல்லுவாங்க யஸீது வயன்குஸ், யஸீது வயன்குஸ், அது அதிகமாகும் அது கீழே போகும். ஈமான் ஒரே நேரத்தில் மேலே, இமாம் புகாரி தன்னுடைய பாபுல தன்னுடைய ஹதீஸை பற்றி எழுதக்கூடிய அந்த ஹதீஸ்ல அல் ஈமானு யஸீது வயன்குஸ்னு கொண்டு வருவார், அதிகமாகும் திரும்ப குறையும், திடீர்னு கீழே போற மாதிரி இருக்கும் திடீர் அப்புறம் அதிகமாகும். அந்த அல்லாஹ்வை பற்றி நினைக்க நினைக்க அது கூடிக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதன் பாவம் செய்கிற போது அது இறங்கிட்டே இருக்கும். அல்லாஹ் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சுன்னா, அவனுடைய இஸ்திக்ஃபாருக்காக வேண்டி அவனுடைய வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ். ஆனா நிஃபாக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பெருமானார் சொன்னாங்க இத ஹத்தத கதீப ஓ இத அஹ்லஃப, அதாவது பேசினால் பொய் பேசுவான், வாதா செஞ்சா ஹிலாஃப் பண்ணுவான். மூணு பண்பு ஒரு முனாஃபிக்கிட்ட இருக்கும்னு பெருமானார் சொன்னாங்க. அல்லாஹுவை நம்பாத அந்த நிஃபாக், அந்த அதாவது அந்த இதயத்தில் பரிபூரணமாக நம்பிக்கை இல்லாதவர்கள், மூணு விஷயம். இத ஹத்தஃப கதீப, வாக்கு கொடுத்தா மாறு செய்வான், அவனை நம்பி ஏதாவது பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் அவனிடத்திலே ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அவன் அதற்கு நிச்சயமாக மாறுபடுவான். நம்ம எதை நம்பி அவனுக்கு கொடுத்தோமோ அதை உடத்துருவான், அதிலே மோசடி செய்வான். இந்த மூணு குணமும் இருக்கும் ஒரு முஸ்லிம்கிட்ட, இந்த மூணு குணமும் இருக்காது. வாக்கு கொடுத்தா வந்து நிப்பான், வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டா கொடுக்கும் போதே நான் வரமாட்டேன்னு ஒரு மூமின் சொல்ல மாட்டான். வா போன்ல சொல்லும் போதே மாப்பிள்ள வாடான்ட்டு நான் வரமாட்டேன்லன்னு சிந்தனை இருந்துச்சுனாலே அங்க அந்த 100 போய் சேரலன்னு அர்த்தம். அது நோயான இதயம்னு அர்த்தம். நம்பி ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அதுல நிலைத்து நிற்பார், யார்ட்டையும் சொல்ல மாட்டார். இது சீக்ரெட்டுங்க, சொல்லாதீங்க. அல் மஜிலிசு அமானா, பெருமானார் சொன்னார்கள் உட்கார்ந்து பேசுகிற அந்த மஜிலிசு இருக்கிறதே அமானிதம். எந்த இடத்துல இந்த செய்தி நமக்கு மட்டும் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்தில் அவர் அமானிதமாக இருக்க வேண்டும். அல் முஸ்தஷாரும் இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் சொன்னார், யாரிடத்தில் மஷூரா செய்யப்படுகிறதோ, யாரை நம்பி போய் ஒருத்தர் தன்னுடைய குடும்ப விஷயங்களை சொல்லி அல்லது தன்னுடைய பிள்ளைகள் விஷயங்களை சொல்லி அல்லது தன்னுடைய தொழில் நியமான விஷயங்களை சொல்லி கேட்கிறாரோ, முத்தமனுன், அவர் அமீனாக இருக்கணும். அந்த செய்தியை எக்காலத்திலும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு அதுதான் பிசினஸ்ங்கிறான். இன்னைக்கு எது சார் பிசினஸ், யார் வந்து நம்மள்ட்ட ஏதாவது கேட்கறானோ நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருது, டேட்டா. அவர் கம்பெனியில போய் இதை நாங்க செஞ்சு தரோம், அதுல உள்ள டேட்டா பூரா எடுத்துக்கிறது. இதுதான் எங்களுக்கு தொழிலே, எங்கள் தொழிலின் பேச்சே இதாங்களாம். அநியாயம், அக்கிரமம். திருமணர் சொன்னாங்க அல் முஸ்தஷாரு, அவர் நம்பிக்கைக்குரியவர். உன்னிடத்தில் எதை கேட்டாரோ நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அது வந்து நம்மள்ட்ட வந்து கேட்டிருக்கார். அத இவன் நேரம் எவன்கிட்ட கேட்க, எவனை பத்தி கேட்டானோ அவன்ட்டே போய் சொல்றது, என்கிட்ட ஒரு செய்தி இருக்கு நான் உன்ட்ட விற்கிறேன், இந்த மாதிரி இருக்கு இதை நீ வாங்கிக்கிறியா, உனக்கு இவ்வளவு காசு எனக்கு தெரியும். நடக்குது இல்ல சார், இன்னைக்கு இதுதான் பிசினஸ் ட்ரெண்டுங்கண்ணா, நேர இஸ்லாத்துக்கு எதிரானது. பெருமானார் சொன்னாங்க அப்படி ஒரு காலமும் செய்யக்கூடாது, கோடி கோடியாக வந்தாலும் உன்னிடத்தில் கோடி துணி இல்லாமல் அதை ஆக்கி விட்டுவிடும். அந்த நம்பிக்கையின்மை, அல்லாஹ் அதை விரும்பவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப இந்த இடத்துல மூணாவதாக சொன்னார்கள், நிஃபாக்கும் ஈமானும் உள்ள ஒரு இதயம். அது என்ன இதயம்? وَمَثَلُ الْإِيمَانِ فِيهِكَ مَثَلِ الْبُقْلَةِ يَمُدُّهَا مَاءُ الطَّيِّبِ. அந்த ஈமான் உள்ள இதயத்திற்கு உதாரணம் என்ன தெரியுமா? புக்ல அப்படினு சொன்னா ஒரு மரத்திற்கு, ஒரு சின்ன செடிக்கு ஒப்பானது. يَمُدُّهَا مَاءُ الطَّيِّبِ, அதை வளர்க்கிறது, அதிலிருந்து ஓடுகிறது நல்ல தண்ணீர். அது போய் தேடி என்ன செய்யுது? அந்த மரம் எடுத்து நல்ல தண்ணீரை எடுத்து தன்னை வளர்த்துக்குது. இதுதான் அந்த ஈமான் இருக்கிறதுக்கு உதாரணம். وَمَثَلُ النِّفَاقِ فِيهِ, அதிலே நிஃபாக், அந்த நயவஞ்சகத்தனம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? கமசலில் கர்ஹ, கமசலில் குர்ஹ. குர்ஹ் அப்படின்னு சொன்னா காயம்னு அர்த்தம். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய காயம், எங்கேயாவது போய் இடிச்சிடறோம், ஏதாவது ஆயிருது, காயம் வந்துருது இல்லையா? கமசலில் குர்ஹ யமுத்துஹ அத்தமு வல் கைஹு, அந்த அந்த காயத்தை எது வளர்க்கும்? சீலும் சலமும் நாங்க ரசூலுல்லாஹ் சொல்லு புரியுதா? அப்ப நல்ல இதுக்கு உதாரணம், அதுல இருந்து ஓடக்கூடிய அல்லது அதை நோக்கி ஓடக்கூடியது மரத்திற்கு ஒரு நல்ல தண்ணி பாய்ச்சினா அப்படி பண்ணணும். ஆனா ஒரு புண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு அவர் கண்டுக்கவே இல்லை, அப்படி விட்டுக்காரு, புண்ணு தானே பரவாயில்லங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன செய்யுது? அதுல சீல் வடியுது, அதுல சலம் வடியுது, அது அதுல இருந்து அதுதான் வரும் சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ரெண்டு தண்ணீரில் அல்லது இந்த ரெண்டு மரத்தில் எது அதிகமாக ஆகிறதோ அதன் பக்கம் அவன் சாய்கிறான். திடீர்னு நல்ல ஈமானிய பேச்சா ஓடிக்கிட்டே இருக்கும், திடீர்னு நிபாக்தனமாவும் ஆயிடுவான். இது ரெண்டுக்கும், இது இந்த நான்கு இதயங்கள் தான் உலகத்திலே இருக்கிறது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அப்போ இப்ப இந்த காஃபிர்னா யாரு, அவருடைய துல்மாவுக்கு உதாரணம் சொல்லியாச்சு, ஒரு முனாஃபிக்குனுடைய உதாரணத்திற்கு நாம் சொல்லியாச்சு. இப்படித்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், ஒவ்வொரு பகுதியாக நமக்கு காட்டி தருகிறான் அந்த ஈமான் ஏற ஏற. இன்னொரு ஆயத்துல அல்லாஹு தஆலா அற்புதமா சொல்றான், கதாலிக் அவ்ஹைனா இலைக ரூஹன். இந்த இந்த ஒளி ஒளி அப்படிங்கிறதுனால அது அந்த மானவின்னு சொல்லுவாங்க, அதாவது நம் கண்களுக்கு அப்பால், புரிதலுக்கு அப்பால் உள்ள செய்திகளுக்கு அரபில மானவி அப்படின்னு சொல்லுவாங்க, மானவி லுகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நமக்கு என்ன செய்யறது என்னன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரியறது இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்றான், வகதாலிக் அவஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா மா குன்த தத்ரி மல் கிதாப் வலல் ஈமான் வலக்கின் ஜஅல்னாஹு நூரன் நஹ்தி பிஹி மன் நஷா மின் இபாதினா இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தி முஸ்தகீம். பெருமானாருக்கு அல்லாஹு தஆலா பெருமானார் யார் என்பதை அட்ரஸ் பண்றான், அடையாளப்படுத்துகிறான், அவர்களுக்கே சொல்லி தர்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களை குறித்து அவர்களுக்கே சொல்லப்படுகிற ஒரு செய்தி. அதுல அல்லாஹ் சொல்றான், கதாலிக்க அவஹைனா இலைக்க ரூஹம் மின் அம்ரினா, நபியே உங்கள் மீது இறங்கி இருக்கிற குர்ஆன் இருக்கிறது அல்லவா சாமானியமானதல்ல, ரூஹ். எப்படி ஒரு உடலுக்கு ரூஹ் மாதிரி இதற்கான ரூஹ், இட் இஸ் எ சோல் ரூஹ். பெருமானார் சொன்ன, எந்த இதயத்தில் குர்ஆனுடைய ஒரு துண்டு கூட இல்லையோ அது கபருக்கு சமமானது. ஏன்னா அதுல ரூஹ் இல்ல, அதுல புழுக்கள் இருக்கும், அதுல விலங்கினங்கள் இருக்கும், அதுல பாம்பு இருக்கும், கொத்தும். அப்ப ஏதாவது ஒரு துண்டு கூட உள்ள இருந்துச்சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, 40 ஹதீஸுகள் குர்ஆன் ஆயத்து இல்லாம, யாருடைய உள்ளத்திலே இருக்கிறதோ அந்த உள்ளம் இறைவனுக்கு பிரியமானது. நாளைக்கு அங்க போய் நிற்கும் போது அந்த ஈமானிய அந்த சுடர் விடும். இது சொல்லி சொல்லி என்னிடத்துல படிக்கிற மாணவர்கள் லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஹதீஸை மனப்பாடம் பண்ண வச்சு, ஒரு 40 ஹதீஸ் துண்டு துண்டா துண்டு துண்டா ஒரு சின்ன சின்னதா எழுதி கொடுத்து இந்த இதை மனப்பாடம் பண்ணுங்கத்தான். நீங்க இந்த 40 ஹதீஸையும் மனப்பாடம், ஒருவேளை இந்த வார்த்தையில் கூட பெருமானார் சொன்னாங்கல்லவா, யாருடைய மனதில் அந்த 99 இறைவனுடைய அந்த சிபாத்துகளினுடைய பெயர்கள் இருக்கிறதோ அந்த இதயம் நாளைக்கு ஈமானோடு ஒளியோடு இருக்கக்கூடிய இதயம் கியாமத்தினால. இன்னைக்கு தெரியாது, இதெல்லாம் மனவி மனவி, கண்ணுக்கு அப்பாற்பட்டது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், கதாலிக்கு அவுஹை, ஒரு முக்கியமான ஆயத்து, ஒரு ஒரு அதாவது விளங்க வேண்டிய புரியப்பட வேண்டிய ஆயத்து. இதை தமிழ்ல படிச்சோம்னா கண்டிப்பா தப்பா விளங்கிக்கும். இந்த ஆயத்தை தமிழ்ல படிச்சோம்னா கண்டிப்பா வேற மாதிரி எதையாவது ஒண்ணு குருட்டுத்தனமா விளங்குவோம். அல்லாஹ் இதுல சொல்றான், கதாலிக்கு அவுஹைனா இலைக்க ரூஹம் மின் அம்ரினா, நாம் தான் உங்களின் இந்த மக்களின் மீது உள்ள பிரியத்தில் ரஹ்மத்தின் காரணமாக உங்களுக்கு நாம் வஹி அறிவித்தோம். அல்லாஹ் சொல்றான், மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான், நபியே உங்களுக்கு ஈமான் என்றால் என்ன என்றும் கிதாப் என்றால் என்ன என்றும் தெரியாது. மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான், வலக்கின் ஜஅல்நாஹு நூரன் நஹ்தி பிஹி மன் நஷா, நாம் புறத்திலிருந்து உங்களுக்கு நாம் ஒரு ஒளியை கொடுத்தோம் வேதத்தை, அதை கொண்டு நாம் யாருக்கு நாடுகிறோமோ அவர்களுக்கு ஈமானை காட்டுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல எல்லாம் சொல்றான், நபி உங்களுக்கு ஈமான்னா என்னன்னு தெரியாது, கிதாப்னா என்னன்னு தெரியாதுன்னா. இதுக்கு மிக நீண்ட விளக்கங்களை நம்முடைய முஃபஸ்ஸிர்கள் நமக்கு எழுதி தருகிறார்கள். ஒரு நபிக்கு நீ ஈமான்னா என்னன்னு தெரியாம இருக்காது. நபிமார்களுக்கு அல்லாஹ் செய்த மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு அந்த ஈமானுடைய நசீப் அவங்களுக்கு பிறந்ததுல இருந்து இருக்கும். எந்த நபியும் உலகத்திற்கு வந்ததிலிருந்து அவர் தூதராகிற வரை எந்த நபியும் ஷிர்க் செய்யல. வாதைனஹுல் ஹுக்ம ஸபிய, எஹியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு நாம் சின்ன வயதிலேயே உங்களுக்கு நாம் இந்த வேதத்தை உங்களுக்கு ஆத்தைனாகும் டுக்ம சபிய, அந்த ஞானத்தை உங்களுக்கு வணங்கினோம். 3 வயசுன்னு எழுதுறாங்க கிதாபுகள்ல. எஹியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டது 3 வயசு. சபிய சபின்னா குழந்தைன்னு அர்த்தம், சைல்ட்ஹுட். இதே மாதிரி எல்லா நபிமார்களை குறித்தான் உண்டான செய்திகளும். நாயம் சல்லா அலி செல்லம் அவர்களும் ஆரம்ப காலத்திலிருந்து எந்த விதமான சிறுக்கான அந்த செய்திகளில் அல்லது அவர்களுடைய குடும்பத்தார்களும் உறவினர்களும் எதில் ஈடுபட்டிருந்தார்களோ, பெருமானார் ஈடுபடவே இல்லை. இந்த போன வாரம் ஒரு செய்தியை சொன்னேன், நாயம் சல்லா அலி செல்லம் நுபுவத்துக்கு முன்னால 25 வயசுல அபு தாலிபோட சேர்ந்து தன்னுடைய சச்சாவோட ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போறாங்க. அந்த செய்தியில ஷாமுக்கு அவர் அந்த புகைரா ராகி பார்த்த அந்த செய்தியில அவரை போய் சந்திக்கிறாங்க. அவர் தான் சொன்னாரு, இந்த மரத்துக்கு கீழே தங்கிற உட்கறவங்க நபியா இருப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, அன்னைக்கு நபி தங்கியிருந்தாங்க, வந்துட்டார், கூப்பிட்டு வந்தாச்சு. இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பாதிரிமார்கள்லாம் வச்சுக்கிட்டு சொல்றாரு, இவர் தான் வந்திருக்கக்கூடிய முகமது. அந்த இதை முதுவ பார்க்கினார், பார்த்துட்டு சொன்னாரு, வரப்போகிற நபி, நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற நபி அப்படின்ட்டு அந்த கிதாப்ல எழுதுறாங்க. இவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டார், நான் தனியா கொஞ்சம் இவர்கிட்ட பேசணும் அப்படின்னு. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு சொன்னார், அஸ்தஹலப்து அல்லாத் வல் உஸ்ஸா, லாத் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக உங்களிடத்தில் நான் சில கேள்விகளை கேட்கிறேன், நீங்க எனக்கு அதுக்கு பதில் சொல்லணும்னார். கிதாபுகள்ல எல்லா கிதாபுகளையும் எழுதுறாங்க. அவர் சொன்னார், லாத் உஸ்ஸாவின் மீது சத்தியம், ஏன்னா லாத் உஸ்ஸாங்கிறது அவங்களால் வணங்கப்பட்ட அந்த தெய்வங்கள், அது சாதாரணமா எல்லாரும் சத்தியம் பண்ணுவாங்க அந்த பேரை வச்சு, அல்லாஹ் மேல சத்தியமா சொல்லுங்க நான்ல இன்னைக்கு. அதே மாதிரி அந்த நேரத்தில் அப்படி சொல்லுவாங்க. அவர் கேட்டாரு, லாத் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக நான் சில கேள்விகளை கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொன்னார். உடனே பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் சொன்ன வார்த்தையை விட வேறு மோசமான, எனக்கு பிடிக்காத, எனக்கு கோபம் தருகிற வார்த்தை உலகத்தில் எதுவுமே கிடையாது. அன அஜீபு, நான் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். உடனே விளங்கிக்கிட்டார், அவர் விளங்கிட்டு கேட்டார், வல்லாஹி அஸ்தஹலப்து பில்ல அப்படின்னாரு, அல்லாவின் மீது சத்தியமாக அல்லாவை கொண்டு நான் சத்தியம் செய்து உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுவீங்களான்னு கேட்டாரு. உடனே நான் சொல்ல சொன்னோம், இப்ப நான் பதில் சொல்லுவேன். அந்த ஸ்டேட்மெண்ட் அப்ப நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் பிறந்ததிலிருந்து ஈமான் கொண்டிருந்தவர்கள் தான் இல்ல, எல்லா நபிமார்களும் மாசூமீன்கள், ஷிர்க் அவர்களை தொட்டு இருக்காது, குஃப்ர் அவர்களை தொட்டு இருக்காது. இதுதான் அஹல சுன்னா வல் ஜமாஅவினுடைய நபிமார்களை குறித்தான நம்பிக்கை. ஆனா அல்லாஹ் இங்க சொல்றான், லா மாததரீமல் கிதாபு வலல் ஈமான், குர்ஆன் சொல்லுது. இப்ப நம்ம சொல்றது குர்ஆனுக்கு மாற்றமா? அல்லாவே சொல்றானே உங்களுக்கு கிதாபும் தெரியாது ஈமானும் தெரியாது அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல எழுதுறாங்க, கிதாபு தெரியாது அப்படிங்கறதனுடைய நோக்கம் முன்னால் உள்ள கிதாபுகளை பெருமானார் எதையுமே படிக்கல. இதுல உள்ள செய்தி என்னன்னா, இதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட வேதங்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்ட்டையும் போய் படிச்சு அது என்னன்னு கேட்டு சொல்ல, பெருமானார் ஃப்ரெஷ் பீஸ், அல்லாஹ் பெருமானாரை தன் நபி யாருங்கிறத உறுதிப்படுத்துறான். அங்க ஏற்கனவே வந்த அங்க உள்ள செய்தி இங்க உள்ள செய்திகளை தொட்டு அவர் குர்ஆனாக சொல்லவில்லை. பெருமானாருடைய இதயம் அப்படி நீட்டா இருந்துச்சு, அதுல எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷரியத்தில் என்னென்ன விஷயங்கள் கொடுக்கப்பட போகிறது ஈமான் சார்ந்து அப்படிங்கிறது பெருமானாருக்கு தெரியாதே தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய விஷயத்தில் உறுதியாக இருந்தார்கள். அதனாலதான் அல்லாஹ் அந்த ஒரு இமாம் எழுதும் போது எழுதுறாரு, லா தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். அல்லாஹ் அந்த இடத்துல அல்லாஹ் சொல்ல, வமா குந்த முஃமினன், நீங்க மூமினா இல்லைன்னு சொல்லல, அந்த வித்தியாசம் இருக்குல்ல, வமா குந்த முஃமினன் சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடிக்கிட்டே இருந்தாங்க. சில கிதாபுகள்ல இதுக்கு விளக்கம் எழுதும் போது எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றி போயிட்டு இருந்தான். அப்படி ஈசா அலை இஸ்லாத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட அந்த ஃபித்ரா, அதை சில பேர் சொல்றாங்க இல்ல இல்ல மூசா அலை இஸ்லாமினுடைய மார்க்கம், சில பேர் சொல்றாங்க இல்ல இல்ல இப்ராஹிம் அலை இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றி போயிட்டு இருந்தாங்க, இந்த இடத்துல இன்னொரு இமாமினுடைய அந்த கருத்து மிக அழகாக இருந்தது. அந்த இமாம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நபிமார்களுடைய அந்த செய்தியும் பின்பற்றவில்லை, ஏன்னா பெருமானார் என்றைக்கு பிறந்து உதித்தார்களோ எல்லாம் மன்சூக், இந்த நபி வந்ததோட அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் உண்டோ எல்லாம் மன்சூக் முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த நபி நுபுவத் வரையும் அல்லாஹ்வினுடைய அந்த தேடுதலிலும் அந்த வஹ்தானியத்திலும் அவனை ஒருமைப்படுத்துவதிலும் பெருமானார் இருந்தாங்க, அதுல மட்டும் இருந்தாங்க. அல்லாஹு தஆலா அப்புறம் வேதத்தை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டாங்க. அடுத்து எழுதுறாங்க, ஈமானை எப்படி அடுத்தவங்களுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு நீங்க தெரியாம இருந்தீங்க நபியே, நல்லா சொல்றேன். இந்த ஆயத்துக்கு இன்னொரு ஈமாம் விளக்கம் எழுதுறேன், அட ஈமான்லாம் இருக்கு, அது எப்படி பிரசன்ட் பண்றது, அது எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. ரெண்டாவது, நீங்க உம்மி, முன்னால் உள்ள கிதாபுகள் எதுவும் தெரியாது உங்களுக்கு, படிக்க தெரியாது நியாயமே, உங்களுக்கு எழுத தெரியாது, உங்களுக்கு எதை, நான் உங்களை அப்படியே லட்டு மாதிரி வச்சிருந்தேன். இந்த உலகத்தினுடைய எந்த அசர்களும் இந்த உலகத்தினுடைய எந்த படிவுகளும் அந்த மனதில் ஏற்பட்டு விடக்கூடாது, நான் மட்டுமே ஆசான் உங்களுக்கு, நான் என்றைக்கு உங்களுக்கு ஆசானாக இருக்கிறோம், இனி உலகத்தில் எல்லோருக்கும் நீங்கள் மட்டுமே ஆசான். அந்த லிங்க் புரியுதா? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் ஒருவன் தான் ஆசிரியர், இதுக்கு அப்புறம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் உலகத்தில் உங்களை இன்றி இன்னொரு ஆசிரியர் உலகத்திலே கிடையாது, நீங்க மட்டும்தான். பெருமானார் சொல்வார்கள், நான் அனுப்பப்பட்டதே ஒரு ஆசிரியனாக, படிக்காதவர் எப்படி ஆசிரியனாக முடியும்? கொடுக்கும் போதே அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்துட்டான், யூ ஆர் நாட் ஸ்டூடண்ட், யூ ஆர் ஏ டீச்சர். இங்க ஸ்டூடண்ட் ஆகி டீச்சர் ஆகிறது இல்லை, நீங்க நேரடியாக இறைவனுடைய வழிகாட்டுதலில் ஒளிகாட்டப்பட்டவர் நீங்கள், அதனால நீங்கள் ஆசிரியர் தான், மாணவரே கிடையாது, நானே உங்களுக்கு ஆசான் என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப இந்த இடத்துல எழுதும் போது எழுதுறாங்க, அந்த ஈமானுடைய தாவா, அந்த இஸ்லாமினுடைய தாவா, அந்த ஷரியத்தினுடைய அகுக்காமுகள், இது மட்டும் பெருமானார் தெரியாது. குர்ஆன் அறிவிக்கப்படுகிற வரை அந்த ஷரியத்தினுடைய செய்திகள் தெரியாதே தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான ஈமானில் இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் அங்க செய்தி அப்படின்னு சொல்லிட்டு கிதாபுகள்ல எழுதுறாங்க. ரெண்டாவது, இன்னொரு ஆயத்துல மா கான் அல்லாஹு லியுதீஇ ஈமானக்கும் என்ற ஒரு வசனம் வருகிறது, அல்லாஹ் உங்களுடைய ஈமானை வீணாக்கக்கூடியவன் இல்லை. இந்த ஆயத்துல விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் இந்த ஈமானுங்கிறதுக்கு தொழுகைன்னு எழுதுறாங்க. பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுது கொண்டிருந்த அந்த காலத்தில் உள்ள தொழுகைகளை அல்லாஹு தஆலா வீணாக்குபவனாக இல்லை என்று இந்த வசனத்துல சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அப்ப தொழுகை அப்படிங்கக்கூடிய அர்த்தமும் அதற்குள்ளே வரலாம். இன்னொரு இமாம் எழுதும் போது இன்னும் நல்லா எழுதுறாரு, ஐ இன்திஃபா உல் இல்மி பிஹக்காயிக்குஹா, ஒவ்வொரு செய்திக்குரிய உண்மையான அதனுடைய சத்திய புரிதல் அப்படிங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. அதற்கப்புறம் நாம் உங்களுக்கு விளக்கி கொடுத்தோம். அப்ப நேரடியா இதை பார்த்தோம்னா நபிக்கு வேதம்னா என்னன்னு தெரியாது. நபியே அதுக்கு முன்னாடி ஈமான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டோம்னா தொலைஞ்சு போச்சு, நம்மளுடைய செய்தியே மாறி போயிடும். பெருமானார் அவர்கள் பிறந்ததிலிருந்து முமின்னா, எப்படி நபிமார்களை அல்லாஹ் மாசூம்களாக வைத்திருந்தானோ அதே மாதிரி பெருமானார் அவர்களும் மாசூம், இந்த பாதையில் இருந்தவர்கள் தான். ஏன்னா அதை சொல்லிட்டு உடனே எல்லாம் சொல்றான், நீ இபாதினா இன்னக்க ல தஹ்தி இலா சிராத்தின் முஸ்தகீம், நபியே நீங்கள் மக்களை சத்திய பாதைக்கு வழி நடத்துகிறீர்கள். நீங்க சத்தியத்துக்கு கூட்டு வரீங்க மக்களை, நீங்க தான் வழிகாட்டி, நீங்க தான் ஒளிகாட்டி. உங்களின் மூலமாக சத்தியத்தில் ஏறினவங்க கோடிக்கணக்கில் இருப்பாங்க, கோடான கோடி இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த அர்த்தம், இந்த வார்த்தையை கொஞ்சம் தப்பா படிச்சுட்டோம்னா அர்த்தம் மாறி, லத்தகுதி அப்படின்னு நல்லா சொல்றான், நீங்கள் நேர்வழி காட்டுகிறீர்கள். லா தகுதி அப்படின்னு சொன்னா நீங்கள் நேர்வழி காட்ட மாட்டீர்கள் அர்த்தம். இன்னைக்கு லா தகுதி அப்படின்னு படிச்சுட்டோம்னா நேர்வழி காட்ட மாட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். இலா சிராத்தி முஸ்தகீம். இப்ப இந்த இடத்துல இன்னொரு ஆயத்து ஒண்ணு வருது. அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான், லா தகுதி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. இந்த இடத்து இந்த ஆயத்துக்கு அந்த ஆயத்துக்கு கான்ட்ரவர்சி ஆகும். சில பேர் சொல்லுவாங்க இன்னக்க லா தகுதி, நபியே நீங்க நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஈமான் கொடுக்க முடியாது. இன்னக்க லா தகுதி மன் அஹ்பப், நீங்கள் விரும்பியவர்களுக்கு நீங்க என்ன செய்ய முடியாது, ஈமான் கொடுக்க முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அப்ப நபிக்கு அந்த உரிமை இல்ல. இந்த இடத்துல அல்லாஹ் நேரடியா சொல்றானே, நீங்க தான் காட்ட முடியுங்கிறான். அந்த லாம் அப்படிங்கிறது தாக்கீதுடைய அர்த்தம். நபியே நீங்க மட்டும்தான் காட்ட முடியும், வேற யாராலையும் காட்ட முடியாதுங்கிறான். What is the difference between that word, this word? இந்த ஆயத்துக்கு அந்த ஆயத்துக்கு என்ன அப்படி என்ன அது எப்படி புரியுறது? அதுல நபி காட்ட முடியாதுங்கிறான், நீங்க விரும்பியவர்களுக்கும் காட்ட முடியாது, இதுல நீங்க தான் காட்ட முடியும். அப்ப ஹிதாயத் அப்படிங்கிறது என்ன? அது ஒரு நூறு. அந்த ஒளியை எப்படி காட்ட முடியும்? இந்த இந்த செய்திகளை எப்படி உள்வாங்குவதுன்னா, இந்த செய்தி அர்த்தம் புரியாமல் வெறும் தர்ஜுமாக்கள் போனோம்னா கண்ணா முன்னான்னு விளங்கிக்கும். நம்ம எதை விளங்கக்கூடாதோ, ஒரு நபியினுடைய ஷானுடைய விஷயத்துல எதை நாம் புரியக்கூடாதோ, எதை நம்பிக்கை கொள்ளக்கூடாதோ, அந்த செய்திகள் உள்ள வந்துடும். அப்ப இந்த இடத்துல அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹிதாயத் அப்படிங்கிறதுக்கு குர்ஆன்ல ரெண்டு வகையான அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அதை புரிஞ்சா மட்டும்தான் எந்த இடத்துல எந்த வார்த்தை அப்படிங்கிறது தெரியும். ஹிதாயத் நேர்வழி பெறுதல் அப்படிங்கிறது ரெண்டு வகையில குர்ஆன்ல வருது. ஒன்னாவது அல் இர்ஷாது வத்தலாலத்து, வழிகாட்டுறது, அவங்களுக்குரிய நேர்வழியை சொல்லி தருவது, இது ஒண்ணு, இதுக்கு பேர் ஹிதாயத். இன்னொன்னு அத் தௌஃபீகு பில் ஈமானி அல் மானவிய், உள்ரங்கமாக ஒரு மனுஷனுக்கு போய் ஈமான உள்ள வைக்கிறது, ஒரு மனுஷனுக்கு போய் ஈமான உள்ள வைக்கிறது. இந்த இவன் வழிகாட்டப்படுவானா, இவனுக்கு இது போய் சேருமா, இவனுடைய உள்ளத்துல இது இறங்குமா அப்படின்னு தெரிஞ்சவன் அல்லாஹ் மட்டுமே, அல்லாஹ் மட்டுமே, அல்லாஹ் தவிர யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த இர்ஷாது தலாலத் இருக்குல்ல, ஒரு மனுஷனை கூட்டிட்டு போய் ரோட்ல விடுறது இருக்குல்ல, அது அந்த பாதையை காட்டுபவர்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு வந்து நம்ம ஒருத்தருக்கு ஹிதாயத் காட்டியிருக்கோம், இவருக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஒளி எங்கேருந்து வந்துச்சுன்னா பெருமானாரிடத்திலிருந்து வந்தது, நாம் காட்டல. நமக்கு ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க, ரோடு இதுப்பா, இந்த இடத்துல ஜங்ஷன் பிரியும், இந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு இப்படி போன்னு சொன்னா இப்படி போயிருவான் அப்படின்னு சொல்லி ரசூல்லா கொடுத்ததை வி ஆர் இமிட்டேட்டிங், நாம் அந்த வேலையை செய்யறது இல்ல, ரசூல் செஞ்சதை நம்ம அவனுக்கு காட்டுறோம், அவன் நேர்வழியில போயிடுறான். அப்ப இந்த இடத்துல தப்பா விளங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஆயத்துக்கு நாம் பெருமானாரை தவறாக சித்தரிக்க வேண்டியிருக்கும், அவங்களுக்கு வழிகாட்ட தெரியாதுன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, இன்னும் உள்ளத்துல இறக்குறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சச்சா சார்ந்த அந்த ஆயத்து இறங்கியது. கடைசி நேரம் வரையும் பெருமானார் வந்து போராடினாங்க, நீங்க வந்து இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிருங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க சொல்லிட்டாங்க, கடைசி நேரத்தில் பயந்து நான் வந்து இதை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிடுவான்னு சொல்ல மாட்டான்னு சொன்னாங்க. அப்படிதான் வரலாறுகள்ல வருது. அப்ப அந்த இடத்துல நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், உள்ளத்துல கொண்டு போய் வைக்க முடியாது நாயமே, ஆனா வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது முதல் அர்த்தம் இருக்கிறது அல்லவா, தலால் ஒரு ஷாது, அது இந்த ஆயத்து சொல்லுகிறது. ரெண்டாவது அல்லாஹு தஆலா தனக்கே அப்படி சில வார்த்தைகளை அந்த வார்த்தையை பயன்படுத்துறான் தனக்கே. ஒரு ஆயத்துல வருது, வஅம்மா சமூதுன் ஃபஹதைனாஹும் ஃபஸ்தஹப்புல் அமா அலல் ஹுதா. அல்லாஹ் சொல்றான், அம்மா சமூதுன், சமூது கூட்டத்தார்கள், ஃபஹதைனாஹும், அவர்களுக்கு நாம் வழிகாட்டுதலை கொடுத்தோம், ஃபஸ்தஹப்புல் அமா அலல் ஹுதா, ஆனால் அவர்கள் இந்த வழிகாட்டுதலை விட்டுவிட்டு குருட்டுத்தனத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அல்லாஹ் இப்ப இந்த ஆயத்துக்கு அப்படி அர்த்தம் வச்சோம்னா, நேரடியான தப்பான அர்த்தமா போகும். அல்லாவே வழிகாட்டி, ஆனா இவன் வழி ஆகல அப்படின்னு சொல்றான். அல்லா ஒருத்தனுக்கு வழிகாட்டி எப்படி வழி ஆகாமல் இருக்க முடியும்? அல்லாஹ் மட்டும்தானே நேர் வழிக்கு சொந்தக்காரன். அப்ப இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் வழிகாட்டுவதற்குரிய அனைத்து வகையான தலாயில்களையும் அவர்களுக்கு கொடுத்த அனுபவிமார்கள் அனுப்பினா, வேற எந்தெந்த ரூபங்கள் உண்டோ அத்தனையும் காட்டப்பட்டது. காட்டப்பட்டும் என்ன செஞ்சாங்கன்னா, ஃபஸ்தஹப்புல் அமா அலல் ஹுதா, இந்த வழிகாட்டுதலுக்கு எதிராக அவர்கள் குருட்டுத்தனத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அப்ப இந்த வகையில பிரிச்சு நாம் விளங்கினால் மட்டுமே நாம் இந்த ஹிதாயத் அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தை புரிய முடியும். ஒரு ஆயத்துல சொன்னா, வல்லதீன ஹததௌ ஜாதஹும் ஹுதா வஅதாஹும் தக்வாஹும், யாருக்கு ஹிதாயத் என்ற அந்த நசீப் கிடைக்கப்பட்டிருக்கிறதோ அது பல்கி பெருகிக்கிட்டே போகும். நூறு இருக்கிறதல்லவா, அந்த லைட்டு கூடிக்கிட்டே தான் போகுமே தவிர அது குறைஞ்சுகிட்டு போவாது. அந்த லைட்டு கூடணும் கூடணும் அப்படின்னு சொன்னா, இந்த விதமான செய்திகள் நமக்கு மனசுக்குள்ள இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான். ரெண்டாவது இதற்கு காரணமாக ரெண்டு செய்தி எழுதுறாங்க. ஒன்னாவது என்ன அப்படின்னு சொன்னா குர்ஆன், ரெண்டாவது ஈமான். அந்த லைட்டு உள்ள வர்றதுக்கு ரெண்டு காரணம், ஒன்றாவது குர்ஆன், ரெண்டாவது ஈமான். ஒரு தஃப்சீர்ல எழுதும்போது எழுதுறாங்க, மாலிக் பின் தீனார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க, யா அஹ்லல் குர்ஆன் மாதா ஜரா அல் குர்ஆன் ஃபீ குலூபிக்கும். அவங்க கேக்குறாங்க, இந்த குர்ஆன் உங்களுடைய உள்ளத்தில் எதை விதைத்தது, எதை ஹார்வெஸ்ட், அதாவது விதைக்கிறது இருக்குல்லவா, ஹார்வெஸ்ட் இல்ல விதைக்கிறது, எதை கல்டிவேட் பண்ணுச்சு, எதை இந்த குர்ஆன் உங்களுடைய உள்ளத்தில் விதைத்தது அப்படின்னு கேட்டு, இப்ப இன்னல் குர்ஆன அவங்க சொல்றாங்க, ரபி உல் குலூப், ரபி உல் குலூப், இது இதயத்தின் வசந்தம். எது குர்ஆன், கமா அன்னல் கைச ரபி உல் அர், எப்படி மழை இந்த பூமியை ஃபெர்டிலைஸ்ட் ஆக்குதோ அதே மாதிரி இந்த குர்ஆன் இந்த இதயத்தை ஃபெர்டிலைஸ் ஆக்கிவிடும், இதயம் முழுமை பெற்றதாக அது ஆக்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இமாம் கஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த செய்திகளை எழுதும் போது இத பிரிச்சு எழுதுறாங்க. இப்ப இந்த குர்ஆன், இந்த இதயம், விளக்கு, மாடம் அப்படிங்கிறதுக்கு இதை தாண்டி சில செய்திகள் அதற்குள்ளே உண்டு. சென்சிபிள், ஒரு மனிதனுடைய அந்த உடல் ரீதியாக எந்த உணர்வு, அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எந்த செய்தி இந்த ஆயத்தோடு தொடர்புடையது அப்படின்னு ஒரு இன்டெப்த்துமான, ஏன்னா இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி இந்த பாட்டையில ரொம்ப ஆழமாக போய் அதிலிருந்து முத்துக்களை கொண்டு வந்து கொட்டியவர்கள். சாதாரண அறிவுகள் அல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் ரெண்டு வகையான அறிவுகள் இருக்கிறது. ஒன்னாவது கஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு லதுன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்பி அப்படிங்கிறது நம்முடைய நம்ம சிரமப்பட்டு படிச்சுக்கிறது, ஒரு இடத்துல போய் படிச்சுக்கிறது. இந்த லதுன்னி அப்படின்னு இருக்க அல்லாஹ் தர்றது. குர்ஆன்லே அந்த இல்மை பற்றி அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லாஹுவால் தரப்பட்ட இல்முகள். அது சில பேருக்கு அல்லாஹு தஆலா தான் புறத்திலிருந்து யார் தேடுகிறாரோ அந்த ஹிக்மத்தை அல்லாஹு தருகிறான். ஏன்னா ஹிக்மத்தினுடைய முடிவிடம் அல்லாஹ், வேறு யார்கிட்டருந்து யாரும் இல்மை பெற்று விட முடியாது, யாரும் யாருக்கும் சொல்லியும் தர முடியாது. அவர் உள்ளத்தில் உள்ளதை நம்ம என்ன செய்யலாம்னா கொஞ்சம் அசைச்சு விடலாம், அல்லது அதுக்கு வழிகாட்டி விடலாம். ஒரு டீச்சர் அப்படிங்கிறவர் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, டீச்சர் அப்படிங்கிறவர், அவர் டீச்சர் அப்படின்னு சொல்லாதீங்க, அவர் என்ன ஃபெசிலிட்டேட்டர் தான், வேற என்னலாம் வார்த்தை சொல்றான், மென்டாருங்களாம். இன்னைக்கு சும்மா அருமையான தகவல்களாக அதுல இருக்கிறது. டைம் ஆயிடுச்சு, இன்ஷால்லாஹ் அடுத்த வாரம் அதை கேட்கிற வரை அல்லாஹ் எதை சொன்னானோ இன்ஷால்லாஹ் அதை புரிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலக மக்களுக்கும் தந்து அதை பற்றி உண்டான அறிவுகளை உள்வாங்குகிற அந்த சிந்தனையை, இந்த ஆயத்தை நம்முடைய இதயத்தில் நிரப்புகிற, இதை நூறாக ஆக்குகிற அந்த சிந்தனையோடு இருந்து இந்த ஆயத்தினுடைய முழு பயனை அடைகிற மக்களில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களை ஆக்கி தருவானாக. வா ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.